శుక్లాం వరదరం విష్ణు శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే. గురుబ్రహ్మ గురువిష్ణు గురుదేవో మహేశ్వర గురుస్సాక్షాత్ పరబ్రహ్మ తస్మై శ్రీ గురువే నమ. గురువే సర్వలోకానాం విశిజే భవరోగిణాం నదియే సర్వవిద్యానాం దక్షిణామూర్తియే నమ. தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பிற்கும் மகா பெரியவா அடி போற்றி. இந்த வாட்டி எல்லாரும் பெரியவா ஜெயந்தி கொண்டாடினோம். போன தர்ஸ்டே அன்னைக்கு பெரியவா ஜெயந்தி, எல்லாரும் அமைதியா அதே மாதிரி ஆடம்பரமா ஆத்துக்குள்ளேயே ஆடம்பரமா அமைதியா ஆத்மார்த்தமா நன்னா கொண்டாடி இருக்கோம் இந்த வாட்டி பெரியவா ஜெயந்திய. பெரியவாளும் பெரியவா இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து இந்த ஸ்காந்தம் எடுத்து சொல்லிட்டு வரோம். கந்த புராணத்தை வந்து இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து எல்லாமே வந்து பெரியவானுடைய சங்கல்பத்தினால்தான் நடக்கிறது. இந்த பெரியவா சத்சங்கமே வந்து பெரியவாதான் சொல்றா, பெரியவாதான் கேட்கறா. அதனால பெரியவாதான் முருகப்பெருமான், அதனால தான் அவர் தான் ஆரம்பிச்சிருக்கார். இன்னைக்கு ஒன்னொன்னா முடிஞ்சு இன்னைக்கு வந்து வள்ளி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு ஸ்காந்தத்துல, கந்த புராணத்துல. இன்னைக்கு வள்ளி கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம் நம்ம. பெரியவாளும் முருகனுமே வேற இல்லை. முதல்ல பெரியவாக்கே பூர்வாசிரமத்தில் அவர் பேரே சுவாமிநாதன் தான் பேர். அதனால நம்ம எப்படி பெரியவாளை வந்து எப்போதுமே பெரியவா பரமேஸ்வரன், பெரியவா பரமேஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா, பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான் பெரியவான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. பரமேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பார்த்துருக்கோம் கந்த புராணத்து கதையில பார்த்துருக்கோம். நம்ம பரமேஸ்வரனே என்ன சொல்றாரு, நானும் முருகனும் வேறில்லை அப்படிங்கிற. முருகப்பெருமானும் தானும் வேறில்லை. ஏன்னா முருகன் அவருடைய ஜோதி, அவரே வந்து ஜோதி தான். பரமேஸ்வரனே வந்து ஒரு ஜோதி மயமா இருக்கிறவர் தான். அந்த ஜோதியிலேருந்து தோன்றினவர் தான் முருகப்பெருமான். ஸோ அவரும் முருகனும் வேறில்லைன்னு தான் வந்து சொல்லப்படுறது. அதை வந்து பரமேஸ்வரனே சொல்லியிருக்காரு. அந்த கந்த புராணத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்காந்தத்துல பார்த்துருந்தேன்னா அவரே சொல்லியிருப்பார் அந்த மாதிரி. அந்த மாதிரி பரமேஸ்வரன் நம்ம பெரியவாளை வந்து பரமேஸ்வரன், பெரியவா பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் பெரியவாளும் முருகன் தான். முருகன் தான் அவர், முருகன் தான் பரமேஸ்வரன் தான் அவர். போயிட்டு இருக்க இது வரைக்கும் நடந்துறத எல்லாம் அவர் தான் நடத்திட்டு போயிட்டு இருக்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து முதல்ல தக்ஷ சரித்திரத்தை பார்த்தோம். தக்ஷ யஜ்ஞத்தை பார்த்து தாட்சாயணி எப்படி இருந்தா, தட்சன் அதனால வந்து எப்படி தட்சனை வந்து ஒரு சிவத்தீட்டு அடைஞ்சு சிவனை நிந்திச்சு, அதுக்கப்புறம் வந்து அந்த சிவனை நிந்திச்சு வந்து சிவனை நிந்திக்க கூடாதுங்கிறத தாட்சாயணி எடுத்து சொல்லி தானே வந்து அந்த தக்ஷ சரித்திரத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் தக்ஷாயினி அவதாரம் பண்ணி, பிறகு பார்வதியா அவதாரம் பண்ணி பரமேஸ்வரனை எப்படி அவ வந்து திருமணம் பண்ணிண்டா அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை பார்த்து அப்புறம் கந்தனுடைய உற்பத்தி, கந்தனுடைய உற்பத்தியை பார்த்து கந்தனுடைய பாலலீலை எப்படி கிருஷ்ண லீலையை பார்க்குறோமோ அது மாதிரி கந்தனுடைய பாலலீலைகள் எல்லாம் பார்த்தோம். பார்த்து அதுக்கப்புறம் தாரகனை வதம் பண்ணி, அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம், போன வாட்டி சூரசம்ஹாரம் நடந்து இந்த வாட்டி வந்து வள்ளி கல்யாணம் பண்ண போறார். வள்ளி தேவசேனா கல்யாணம் இன்னைக்கு நடக்க போகுது. நல்லா எல்லாரும் வந்துட்டு எல்லாரும் கிராண்டா நடத்தி வைக்கணும் இந்த வள்ளி கல்யாணத்தை வந்து. ஏன்னா நம்ம வந்து இந்த பெரியவாளை நம்ம சொல்றோம், கந்தன்னு சொல்றோமே இல்லையா. முருகப்பெருமான் வந்து நம்மளுடைய அதாவது ஒரு இது சொல்லுவா என்னன்னா, விழிக்கு துணை திரு மென்மதர் பாதங்கள் முன் மென்மை குன்றா மொழிக்கு துணை அவன் திரு நாமங்கள், பயந்த தனி வழிக்கு துணை முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை திருமுருகன். முருகனுடைய அருள் வந்து எப்படி இருக்குன்னா, பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூரமுமே அப்படின்னு இருக்கா இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், பயந்த தனி வழிக்கு துணை. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மனிதனும் வந்து அவனுக்கு துன்பம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு எல்லாரும் அப்படியே ஹாப்பியா இல்லை, எல்லாரும் ஹாப்பினஸ் இருக்கா, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சாரோஸும் இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் மனசு வருத்தம் இருக்கு. அந்த வருத்தம் துன்பத்தினால என்ன ஆறுது அப்படின்னா, ஒரு பயம் வருது. அந்த பயம் வந்து எல்லாத்தையும் எல்லா பயத்தையும் வெளியில காட்டிக்கணும்னு அர்த்தம் இல்லை இல்லையா. எல்லாத்தையும் வெளியில காட்டிப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது சோகம்னு இருக்கும், துக்கம்னு இருக்கும். துக்கம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போயிடும். அந்த சோகம் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு சோகம் இருக்கு. அந்த சோகத்தை வந்து வெளியில சொல்ல முடியாத அளவு இருக்கும். ரொம்ப இன்டிமேட்டா இருக்கிற பர்சன்ட்ட கூட சொல்ல முடியாது. அவளுக்குள்ள ஒரு சோகம் இருக்கும், அது ஒரு தனி தனியா ஒரு அதான் பயந்த தனி வழின்னு சொல்றான் இல்லையா. அந்த தனியா நம்ம டிராவல் பண்றோம், அந்த வழிக்கு துணை எது? முருகனுடைய நாமம். முருகனுடைய நாமம் இருக்கு இல்லையா, மயூரமும் செங்கோடமும் வடிவேலும்னு சொல்றாரு இல்லையா. அந்த வடிவேலும் செங்கோடும் மயூரமுமே அப்படின்னு அந்த பயந்த, ஏன்னா மனிதர்கள் பந்துக்கள் எத்தனையோ உறவுக்காரா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ சொல்றோம், பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நாம பிறக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சாக்க நம்ம பிறக்கிறோம், எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் வந்து அந்த குழந்தைய பாக்குறதுக்கு வரா, எல்லாரும் வருவா, நிறைய பந்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகா குழந்தை பிறந்துருத்து அப்படின்னா எல்லாரும் பந்துக்கள்லாம் வருவா. அதே பந்துக்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அடுத்தது புண்ணியவசனம் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பந்துக்கள் வருவா, எல்லாரும் வருவா. அதே இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அடுத்தது நாமகரணம் பேர் வைப்பா இல்லையா, பேர் வைக்கும் போது எல்லாரும் வருவா, அதே மாதிரி பந்துக்கள்லாம் வருவா, சந்தோஷமா இருக்கும், எல்லாரும் வருவோம். அடுத்தது பூனல் நடத்துறான், ஆம்பளை குழந்தையா இருந்தா பூனை கல்யாணம் பண்றான், பூனை கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் வருவா, எல்லா பந்துக்களும் வருவா, எல்லா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவா, எல்லாரையும் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றா, கல்யாணத்துக்கும் எல்லாரும் வரா, எல்லாம் பண்றா. அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த பர்டிகுலர் பையனுக்கு குழந்தை பிறக்கிறது, அது இது. அதுக்கப்புறம் அது 60வது கல்யாணம் நடக்குது, 60வது கல்யாணத்துக்கும் வரா. அடுத்தது சஷ்டிப்த பூர்த்திக்கு அடுத்தது 80வது கல்யாணம் பண்றா, அதுக்கும் எல்லாரும் வரா. எல்லாரும் இப்படி வந்துட்டு இருப்பா பந்துக்கள். ஆனால் கடைசி மொமெண்ட், கடைசி நாள் அன்னைக்கு மூச்சு நிக்க போற சமயத்துல அவன் எப்படி வேணா இருக்கலாம், மூச்சு நிக்க போற இடத்துல அவன் வந்து எந்த நிலைமையில வேணா இருக்கலாம், ஏன்னா அவனுடைய ஞாபக சக்தி போயிருக்கலாம், கோமால இருக்கலாம், தனியா இருக்கும். அப்ப அவனுக்கு அந்த பந்துக்கள் எல்லாரும் வருவாளா அப்படிங்கிறது, அந்த பந்துக்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவன் நிற்க மாட்டான் அன்னைக்கு. எல்லாரும் வராளா, ஃப்ரெண்ட்ஸ் வராளா, ரிலேட்டிவ்ஸ் வராளா, நமக்கு தெரிஞ்ச வராளா, புரிஞ்ச வராளான்னு பார்க்க மாட்டான். அன்னைக்கு ஒரு பயம் ஏற்படும் நமக்கு, அப்ப வாய் குளரலாம், நம்மளால பேச முடியாம இருக்கலாம், ராமராமான்னு ஒரு வார்த்தை சொல்லுவோமா அப்படின்னா நமக்கு அந்த அன்னைக்குன்னு பார்த்து வாயில அந்த வார்த்தை வராது, இழுக்கும். எத்தனை பேர் எந்தெந்த ஸ்டேஜ்லயோ இருக்கா இல்லையா. அப்ப பகவான் தன்னுடைய முகத்தை காமிக்கிறானா, பகவான் அந்த வழிக்கு வந்து தன்னுடைய முகத்தை காமிக்கிறானா, இந்த பந்துக்கள் எல்லாம் மறைச்சுட்டு, இந்த பந்துக்களுடைய முகத்தெல்லாம் மறைச்சிட்டு, அப்பா நான் இருக்கேன்டா, நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உன் அழிச்சின்னு போறதுக்கு, நீ எங்கிட்டதான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவன் வந்து அந்த பயத்தை பயம் போயிடுது. இது எப்படி வருது அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து அதாவது ஒரு பக்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பக்தன் இருக்கான், நல்ல பக்தன், அவன் முரட்டும், அவன் என்ன பண்ணுவான், அடம் குடிச்சுண்டு. இப்ப யோகிகள் இருக்கா, பெரிய பெரிய யோகிகள் இருக்கா, அவன் என்ன பண்றா, யோகம் பண்றா. அந்த யோகத்தினால என்ன பண்றான்னாக்க, கபாலத்திலேருந்து அதாவது அவ சஹசிரத்துல கொண்டு போய் கபாலத்திலேருந்து பகவான அடைஞ்சு விடுறா, யோகிகள் மகா யோகிகள்லாம். அவன் அடம் குடிச்சு பகவான் கிட்ட போய் நிக்கிறா, பகவான் தான் வேணும் அப்படின்னு. ஆனா நம்மள மாதிரி இருக்கிற மனுஷா, நம்மள மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணுவான், அந்த மாதிரி யோகம் செய்ய முடியுமா, அது மாதிரி உட்காந்து மூலாதாரத்தை அதை அப்படியே கட்டுப்படுத்தி அந்த இந்த சுஷும்னா நாடி வழியா நேர சஹசிரத்துல போய் வடிச்சு அப்படியே அங்கே கொடுக்கணும், சுவாமி கிட்ட போகணும் அப்படின்னா அது முடியாது, எல்லாராலையும் முடியாது. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணணும், ஆரம்பத்திலிருந்து இந்த சத்சங்கங்களே அதுக்குதான், இந்த சத்சங்கங்கள் நாம சங்கீர்த்தனத்துல அந்த நாமத்தையே கேட்டுட்டு இருக்கான், சத்சங்கத்துல என்ன பண்றான், இந்த கதைகள் எத்தனையோ கதைகளை கேட்டு 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 கேட்டு, ராமருடைய கதையோ கிருஷ்ணன் ஏன், இது வந்து ஆதி காலத்திலேருந்து ராமாயணமும் மகாபாரதமும் இந்த வள்ளி கல்யாணம் இந்த ஸ்காந்த புராணமும் எத்தனையோ புராணங்களை ஏன் சொல்லிகிட்டே வர, அதுல மாத்திரம் பிரேக்கே இல்லை பாருங்க, அதுல மாத்திரம் வந்து அது பாடு நடந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, இதை கேட்டு கேட்டு, ஏன்னா இதுல ஒரு டிவினிட்டி இருக்கு, இதை கேட்க 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 நம்ம உள்ளம் உருகி கேட்கிறோம், ஒரு சொட்டு கண்ணீர் விடுறோம், ஆஹா அப்படின்னு ஒரு சொட்டு கண்ணீர் விடுறோம். அந்த பக்தி, அந்த ஒரு பக்தியை எதிர்பார்க்கிறான் பகவான், அந்த மாதிரி பக்தியில இருக்கிறவனால அந்த மாதிரி பக்தியா கேட்டு கேட்டு பக்தியா அப்ப சொல்றான் கேட்கறான் எல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அவனுக்கு அந்த கடைசி மொமெண்ட் வருது, அவனுக்கு அந்த கடைசி காலம் வரும்போது அப்ப பகவான் பாக்குறானா, அடடா இவன் வந்து இவ்வளவு நாட்களா இப்ப எத்தனை குழந்தையிலேருந்து என் நாமத்தன்னா சொல்லிட்டு வரான், குழந்தையிலேருந்து என்னை பத்தியே பாசின்னு வரான், இவனுக்கு எந்த லட்சியமா என்ன என்ன பிளானிங் என்ன இது இவனுக்கு ஒன்றும் கிடையாது, பகவான் தான். அடுத்த வழி என்ன, அடுத்த ஸ்டெப் என்னன்னா பகவான் விட்ட வழி அப்படின்னு சொல்லுவோம். எப்படிப்பா இருக்கே சௌக்கியமா, பகவான் இருக்கான் சௌக்கியமா இருந்துட்டு இருக்கேன், அடுத்தது என்ன செய்ய போற எனக்கு தெரியாது, பகவான் விட்ட வழி. அதுக்காக சோம்பேறின்னு அர்த்தம் கிடையாது, அவன் எல்லாம் சோம்பேறி கிடையாது, ஏன்னா பகவான் நாமத்தை அவ்வளவு நம்பிக்கையா இருக்கான், ஏன் நம்பிக்கையா இருக்கிறவன போய் நம்ம சோம்பேறின்னு சொல்ல முடியுமா? அவ்வளவு நம்பிக்கை எங்கேருந்து வரும்? அப்படி நம்பிக்கையா வந்து 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 வரும்போது பகவான் பாக்குறான். அப்பதான் வந்து அந்த கடைசி மொமெண்ட்ல அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம தன்னுடைய முகத்தை காமிக்கிறான். நான் இருக்கேன்பா, நான் இருக்கேன், நீ ஒன்னு கவலைப்படாத, நீ என்கிட்ட வா அப்படிங்கிறான். அதான் தனி பயந்த தனி வழிக்கு அந்த அந்த டயத்தை நம்ம எதிர்பார்க்கிறான் பாத்தியா. அந்த டயத்துல நம்ம பயந்துட்டே இப்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப ப்ரிப்பேர் பண்றோம் இல்லையா, ஒரு பரீட்சைனா என்ன பண்றோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஒரு வருஷம் முழுக்க ப்ரிப்பேர் பண்ணி தான் கடைசியில போய் எக்ஸாம் வைக்கிறான். அந்த கடைசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணாதான் அடுத்த வருஷம் இல்லையா. அதுக்கு அந்த கடைசி எக்ஸாம் பார்த்துட்டு கடைசி நாள் அன்னைக்கு படிச்சா போருமே அப்படின்னு இருக்க முடியுமா நம்மளால? அதுக்கு முதல்லேருந்து முதல் வருஷத்துலேருந்து எத்தனை டெஸ்ட் வைக்கிறா, எத்தனை குவிஸ் வைக்கிறா, எத்தனை ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், எவ்வளவோ கொடுக்குறோம், எல்லாம் முடிஞ்சு கடைசியில் அந்த டெஸ்ட்டில் ஒன்று டிட்டர்மின் பண்ணுறா. ஆஹா சரி, இவன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கான், டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருக்கான், இவன் கோல்டு மெடலில் பாஸ் பண்ணியிருக்கான், எப்படி வருது அது? ஏன்னா அத்தனை முயற்சி, அத்தனை நாள் அதை நினைக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே பகவான் அத்தனை நாள் அவன் தோஞ்சி தோஞ்சி இதுலேயே ஊந்து 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 அப்படியே ஊறி போய் கிடக்கான். அவனுக்கு பகவானை தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்படி இருக்கிறவனை பகவான் கைவிடவே மாட்டான். பகவான் தானே வரானா? எப்படின்னா அந்த அடம் பிடிக்கிற அந்த யோக யோகத்துல இருக்கிற பக்தர்கள்லாம் பகவான்கிட்ட போறா. அவ போய் எங்க போய் இருக்காளாம் தெரியுமோ இல்லையோ? கொஞ்சம் தள்ளி நின்று நமோன்னவா நமோன்னவான்னு பயந்துன்னு கையில் கூப்பிட்டு அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா, கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருக்கா. இவனை தூக்கின்னு போறானே பகவானே அழிச்சின்னு போறானே, அவன் என்ன பண்றானா, அந்த பாதத்து பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறானா? ஏன்னா இவனுக்கு அந்த அண்டெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது இல்லையா. அவன் அழகா அழிச்சின்னு போய் பக்கத்துல உட்காந்து வச்சுக்கிறானா பகவான். அப்படி உட்காந்து வச்சுக்கிறான். பன்னிரு பன்னிரு கண்ணும் பன்னிரு கண்கள் இருக்கு பகவானுக்கு. அத்தனை வள்ளல் பெருமான் முருகப்பெருமான், அப்பேற்பட்ட வள்ளல் முருகப்பெருமான் அவன் வந்து அப்படி அழைச்சு கொண்டு வந்து வச்சுக்கிறான். அதனால நமக்கு எப்பொழுதும் துணையா குரு இருக்கணும். குருன்னா என்ன? குரு வழியா தான் பகவான், குருவும் குரு வழியா பகவான்கிட்ட போறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப குரு வேற பகவான் வேற நமக்கு தெரிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குரு வந்து சொல்லித்தந்து 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 கடைசியில் குருவும் பகவானும் வேற இல்லைங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப குருவையும் பார்ப்போம், பகவானாவே பார்ப்போம், குருவையே பகவானை பார்ப்போம், பகவான குருவாவே பார்ப்போம் நம்ம. ஸோ அதுக்கு வேற்றுமை இல்லாத அப்படியே பார்ப்போம் நம்ம. ஸோ இப்படி இப்படி வந்து பகவானே நம்மளை வந்து ஆயிஷன் இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கந்த புராணத்துல டிராவல் பண்ணிட்டு வந்து இங்க வந்து வள்ளி கல்யாணம் சொல்ல வச்சிருக்கார் பகவான். அது மாதிரி நம்மளும் வந்து எதுக்கும் பயம் பயம்ங்கிறத நீக்கிற முருகன் வந்து பயத்தை முதல்ல நீக்கிற, அதுதான் ஒரு பெரிய விஷயம். முருகப்பெருமான்கிட்ட பயத்தை நீக்கிடுவார் அங்க. அப்படி இன்னைக்கு வந்து முருகனுக்கு திருக்கல்யாணம், வெள்ளிதேவி சனாபதியோட கல்யாணம்னு நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னாக்க, நம்ம எல்லாருமே பழகியிருக்கோம் ஆரம்பத்துலேருந்து. இப்படி பழகியிருக்கோம்னா நம்மள மாதிரியே பகவானை நினச்சி நினச்சி தான் பழகியிருக்கோம். ஏதோ ஒன்று பெரிய பரமாத்மா அது இது வேதாந்தத்தை முதல்ல எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எடுத்த உடனே வேதாந்தத்துக்கு உதிக்கிற வாழால புரிஞ்சிக்க முடியாது. வெறும் லிட்ரேச்சராக புரிஞ்சிக்கலாம், சப்ஜெக்ட் புரியும், ஆனால் அதை உனக்கையில் கொண்டு வரணும்னா முதல்ல என்ன பண்ணுறான், முதல் முதல்ல எல்கேஜி படிக்காம யூகேஜி படிக்காம அடுத்தது நான் டைரெக்டாக பிளஸ் டூ டுவெல்த்து எழுத போறேனா, பரீட்சை எழுத போறேனா, முடியுமா? முடியாது. இதெல்லாம் வரணும், இதெல்லாம் வந்து 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 படிச்சு ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு படிச்ச பிறகுதான் பத்தாவது வரும்போது இந்த ஒன்னாவதுல என்னவோ படிச்சமேன்னு ரெஃபர் பண்ண மாட்டான். ஐ கேட் ராட் மேட்டன் எங்கேயோ படிச்சமேன்னு அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்க மாட்டான். அவன் அதுக்கு எலிஜிபிலிட்டி வரும் அவனுக்கு. அதுல 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 வந்தவுடனே அந்த டென்த் எக்ஸாம் எழுதுறதுக்கு அதுல படிச்சா போறோம், அந்த இடம் படிச்சா போறோம். முதல்ல எடுத்த உடனே எனக்கு டென்த் புக்கு எல்லாம் நன்னா படிக்க வருது அப்படிங்கிறதுனால படிக்க ஆரம்பிச்சுட்டு நன்னா எழுத்தெல்லாம் படிக்க வருது, வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க வருது, சென்டென்ஸ் எல்லாம் படிக்க வருதுன்னா புரியணுமே. ஸோ அது மாதிரி தான் அது, முதல்ல எடுத்த உடனே அப்படி வேதாந்தத்தை படித்தா ஒன்றும் வர முடியாது இல்லையா. வேதாந்தம் முக்கியம், ஆனால் முதல்ல எடுத்த உடனே அங்கே பார்க்க முடியாது. அதனால் நம்ம மக்கள் லௌகீகத்தில் இருக்கிற மக்கள் எப்பொழுதுமே என்ன பண்ணுறோம், நம்ம மாதிரியே தான் பார்ப்போம். நம்ம மாதிரியே ஒரு குடும்பமோ அம்மா கிட்டேருந்து அம்மா அப்பா இருக்கணும், அம்மா அப்பா கிட்டேருந்து ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் அதுக்கு கல்யாணம், இப்படியே பண்ணி 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 பழக்கமாகி என்ன ஆகுதுன்னா முருகனுக்கும் கல்யாணம். முருகனா, முருகனோட அம்மா அப்பா யார், பார்வதி பரமேஸ்வரன், முருகனுக்கும் கல்யாணம் ஆகுது அப்படியே தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயத்த கவனிக்கலாம், கல்யாணம்னாலே நம்ம பாத்துல கல்யாணம் இல்லை நமக்கு தெரிஞ்ச வாளுக்கு கல்யாணம் அப்படின்னாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம், எல்லாரும் கல்யாணம், கல்யாணம்னாலே ஒரு பெரிய மங்களகரமான ஈவெண்ட்டு கல்யாணம். இதுக்கும் மேல பகவானுக்கு கல்யாணம்னா ரொம்ப பேர் சந்தோஷப்படுறான், ரொம்ப பேர் சந்தோஷப்படுறான். இன்னைக்கு நடக்கிறது பாருங்களேன், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி திருக்கல்யாணம்னா எத்தனை கும்பல், எத்தனை கும்பல் அங்க இருக்கு. வெங்கடாஜலபதி கோயில திருப்பதி வெங்கடாஜலபதியில பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவா எத்தனை பேர், அதுக்குன்னு தனி கியூவை நிக்கிறது அங்க, கல்யாணம் பண்ணி கெடுக்கிறதுன்னு கியூ நிக்கிறது அந்த இடத்துல. அது மாதிரி முருகனுக்கு கியூ நிக்கிறது அங்க, வெள்ளி கல்யாணம் பார்க்கணுமானா ஏன் அப்படின்னா நம்ம கல்யாணத்துல சந்தோஷப்படுறோம். ஆனா பகவானுக்கு கல்யாணம் அப்படிங்கும் பொழுது அதுல ஒரு டிவினிட்டி இருக்கு, அந்த புண்ணியம் நமக்கு வருது, அதை பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய. அதனால இப்ப நம்ம உட்கார்ந்து அந்த வெள்ளி கல்யாணத்தை பாக்குறோம், இப்ப கண்ணை எதிர்த்தாப்புல பாக்குறோம், ஆஹா வெள்ளி தெய்வ சேனாபதி அவருக்கு கல்யாணம் பண்ணி கச்சியப்பக்கு சிவாச்சாரியார் வந்து கந்த புராணம் பண்ணியிருக்கேன். அந்த ஒவ்வொரு பாடல்களும் அப்படி அவ்வளவு அழகா கொடுத்திருக்கேன் தமிழ்ல. அப்படி கல்யாணம்னா அந்த கொண்டு வந்து அப்படியே நிறுத்துறேன், ஸ்காந்தத்துல வியாசர் எழுதியிருக்க கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன், முருகப்பெருமான கல்யாணம் பண்ணி வச்சு அப்படியே நிறுத்தியிருக்கேன். அப்ப கல்யாணம் அப்படின்னா சாதாரணமா நம்ம 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 லௌகீகத்துல இப்ப கல்யாணத்தை சொல்றோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு வள்ளி தேவிய சேனாபதியோட கல்யாணம், வள்ளி தேவசேனா ரெண்டு பேர், தேவயானை இருக்கா வள்ளி இருக்கா ரெண்டு பேர், ஓ ரெண்டு மனைவியா அப்படின்னு கேட்கலாம். இப்ப நம்ம என்ன பண்றோம், சின்ன சின்ன விக்கிரகத்தை பூஜை பண்றோம், அபிஷேகம் பண்றோம், ஆராதனை பண்றோம். ஆனால் பன்னெண்டே வரும்பொழுதே என்ன தெரியணும் அடுத்தது அப்படின்னா அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது தெரியும். சரி, கொஞ்சம் கொஞ்சம் 10th படிச்சாச்சு 12th படிச்சாச்சு, இனிமே என்ன பண்றோம், காலேஜுக்கு போறோம். காலேஜுக்கு போனோம், அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு போல இருக்கே, அதுக்குள்ள என்ன லெக்சரர் அவர் சொல்றது வேற மாதிரி இருக்கே, நம்ம நினைக்கிறது வேற அவர் சொல்றது வேற மாதிரி இருக்கே, என்ன சொல்ற ஏன் அப்படி சொல்ற, அடுத்தது ரிசர்ச் அடுத்தது உள்ள அப்படி போயிட்டே இருக்கான் ஒரு மனுஷன் இல்லையா. அது மாதிரிதான் இதுவும் இதுல போகும்போது ஒரு கல்யாணம் பண்ணிருக்கானா, சரி முருகன் வள்ளிதேவியானே கல்யாணம் பண்ணிக்கிறோம் நமஸ்காரம் பண்றோம் எல்லாம் பண்றோம், என்ன தத்துவம், தத்துவம் என்ன, அதுதான் முக்கியம். அந்த தத்துவத்தை உனக்கேல வாங்கிக்கணும், வாங்கி வாங்கிட்டு என்ன அப்படின்னா முருகன் வள்ளிதேவியானே கல்யாணம் அப்படியே என்ன அப்படின்னு சொன்னாக்க ஒரு மனுஷனுக்கு தத்துவத்துல சொல்றேன் பாருங்களேன் என்னன்னா, ஒரு தத்துவம்னா என்னன்னா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு செயல் செய்யணும்னா அதுல முதல்ல ஆசை இருக்கணும் இல்லையா, இச்சைன்னு பேரு, இச்சைனா என்ன ஆசை, அதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கணும். சரி, ஆசை மட்டும் இருந்தா அந்த செயலை செய்யணும், சரி ஆசை மட்டும் இருந்தா அதை செஞ்சிட முடியுமா அப்படின்னா அறிவு வேணும், செய்யறதுக்கு உண்டான அறிவு வேணும் இல்லையா. அந்த இச்சா சக்தி தான் வள்ளி, கிரியாசக்தி தான் தேவயானை, அந்த ஞானத்தை கொடுக்குற அறிவு அதுதான் முருகப்பெருமான், அங்கதான் முருகன் இருக்கேன். ஸோ இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி சுரூபிணின்னு அம்பி அம்பாளை பாடுறோம். அப்ப அம்பாள் அம்பாள் வேறையா, முருகனை விட்டு அம்பாள் வேறையா, இல்லை பரமேஸ்வரன் விட்டு அம்பா முருகன் வேறையா, இல்லை எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா தத்துவம் என்ன, இந்த இச்சாசக்தி ஒரு ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு இச்சை இருந்து அதுக்கேத்த நல்லறிவு கொடுத்து அதை செய்ய வைக்கிற ஆண்டவன் இல்லையா. இப்ப இப்ப இது வந்து சின்ன இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம ஸ்மால் திங்ஸ்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும், இப்ப இப்ப இச்சை இருக்கு நல்ல விஷயங்கள், இப்ப பெரிய விஷயத்த சொல்றோம், பெரிய விஷயத்த ஒண்ணு பண்ணணுங்கிற ஒரு இச்சை வருது பாருங்க, ஒரு பெரிய விஷயத்த நம்ம பண்ணணும், பெரிய விஷயம் இப்ப பாகவதத்தை பண்ணணும், பகவத்கீதையை இப்ப புரிஞ்சுக்கணும் சம்திங் அந்த மாதிரி ஒரு பெரிய இல்ல பகவானை பார்க்கணும், போய் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணணும், பெரியவா நமக்கு தரிசனம் பண்ணணும், இது இச்சை. அறிவுங்கிறது சாதாரண ஒரு செயலா இருந்தா சாதாரண அறிவு, பெரிய செயலா இருந்தா அதுக்கு பேர் ஞானம் வேணும், அந்த ஞானத்தை பகவான் கொடுக்குற என்ன அந்த அந்த ஆசை வந்து எப்படி இருக்கணும், அப்படியே ஒரு ஒரு பகவானை பார்க்கணும்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லலையா, பகவானை பார்க்கணும் 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 பார்க்கணும், இன்னைக்கு பார்க்கலையே, இன்னைக்கு பொழுது போயிடுது, இன்னைக்கு அம்பாள் வரலையே தரிசனம் தரலையே, இன்னைக்கு பொழுது வேணாயிடுது எனக்கு, இன்னைக்கு என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பத்தில அப்படி ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த ஞானத்தை கொடுத்துடுற. அப்ப இப்ப இன்னைக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் பரமஹம்சருங்கிறோம், பரமஹம்சர்னா என்ன, ஞானம் புரிஞ்சவர், ஞானம் வந்தவர் தானே பரமஹம்சர், அப்ப ஞானம் வந்துருது, கிரியை வந்துருது, பார்த்துட்டார் அம்பாள், அம்பாளை பார்த்துட்டாரு, அம்பாளை பார்த்தவர் பேசாம இருக்கேன். அது மாதிரி அது பெரிய விஷயம், சின்ன விஷயத்திலேருந்து முருகப்பெருமான வேண்டிக்கலாம், சாதாரண இச்சை இருந்தாலும் கூட அதை முருகப்பெருமான்ட்ட அதுக்கு நல்லறிவை கொடுத்து அந்த ஞானத்தை கொடுத்து அதை செய்ய வைக்கிற, தடங்கள் இல்லாம அழகா செய்ய வைக்கிற முருகன். ஸோ ஞான வேல்னு சொல்றாலும் இல்லையோ அந்த வேலே அதான் ஞான வேல்னு, அதுக்கு தான் பேரு, இச்சை இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூணும் இருக்கிறது முருகன், மூணும் கலந்தது தான் முருகன். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு தான் இன்னைக்கு வள்ளி கல்யாணம், வள்ளி கல்யாணம் பண்ணிக்கிறார், வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா என்ன அர்த்தம், அதான் இச்சா, ஏன்னா பார்த்தேன்னா வள்ளியை வலது பக்கம் வச்சுருப்பேன், வள்ளியை வலது பக்கம் வச்சுருப்பேன், இடது பக்கத்துல தெய்வ யானை வச்சுருப்பேன், ரெண்டு பேர் கையிலையும் ஒரு பூ இருக்கும், பூ வச்சுன்னு நீங்க பாத்தனா வள்ளி தெய்வானை தோறும் வள்ளி கையில போற பூ மலர் வச்சுட்டு இருக்கா இல்லையா, அப்படி அந்த என்ன அப்படின்னா தேவயானை கையில நீலோத்பலம் அப்படிங்கிற பூ, வெள்ளி கையில தாமரப்பூ இருக்குமா. இங்க முருகப்பெருமான் இருக்கோ இல்லையா, முருகப்பெருமானுடைய ரெண்டு கண்கள்ல வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், சூரியனை பார்த்து விரியறது தாமரை, சூரியனை பார்த்து தான் தாமரை பூக்கும், இடது கண்ணில் இருக்கிற சந்திரனை பார்த்து தான் நீலோத்பலம் பூக்கும். எப்பொழுதுமே சூரியன் சந்திரன் இருக்கிறதுனால கையில் பூவோட அம்பாள் ரெண்டு பேரும் இருக்கா, முருகப்பெருமான் ரெண்டு பேரும் அம்பாள் அப்படி இருக்கா. சரி, இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற தத்துவம். ஏன்னா காமனை எரித்தவர் பரமேஸ்வரன், காமனை கண்ணால எரிச்சவர். அவரோட புள்ள எப்படி இருப்பார், காமனை காமத்திலேருந்து வந்தவரா? இல்லை, காமனை கண்ணால எரிச்சவர். அந்த உருவமாய் அருவமாய் ஞான பிழம்பாய் ஜோதியாய் ஒரு உருவெடுத்து வந்த முருகன் அவர். அப்படின்னா என்ன, ஞான ஜோதி, ஜோதியிலிருந்து தோன்றின இன்னொரு ஜோதி, பூர்ணமத பூர்ணமிதம்னு சொல்றமே, அதுலேருந்து ஒன்னுத்த எடுத்து இன்னொன்னு எடுத்தா அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன, வேதாந்தத்தினுடைய அர்த்தம் தான் இது. அதை நம்ம தனியா பாக்குறோம், முருகன்னு தனியா பாக்குறோம். முருகனுக்கு அழகான எத்தனையோ பேர் இருக்கு, அதுல கந்தன் ஒரு பேர் இருக்கு. எந்த பேரையும் எடுத்துனா கந்த கந்த புராணம், கந்த புராணம் தானே பேர் வச்சிருக்கா, கந்தசாமி கோவில், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, எல்லாம் கந்தன் கந்தன் கந்தன்னா என்ன தெரியுமா அர்த்தம், பகைவர்களுடைய பராக்கிரமத்தை வற்ற செய்பவன் அர்த்தமா. பகைவர்கள் பகைவர்கள் இல்லாம இருக்கவே முடியாது, எனிமீஸ் இல்லாம இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் எனிமீஸ் இருக்கா, எத்தனையோ, அதுவும் நல்லவர்களுக்கு கண்டிப்பா எனிமீஸ் இருப்பா. ஆனா பகைவர்கள் இருந்தா அந்த பகைவர்களுடைய பராக்கிரம அவ ஜாஸ்தி போயிட்டால்தான் என்ன பண்றது, அதை வற்ற செய்வனான் கந்தன். பகைவர்கள் இருப்பா. ஒரு மகாபெரிவாளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு பாட்டி சொல்லியிருப்பா, அம்மாமா எனக்கு கேன்சர் கட்டி இருக்கு, வயத்துல கட்டி இருக்கு, அது பெரியவா பார்த்துருந்தா சக்தி பெயர்த்து கட்டி இருக்கு சக்தி பெயர்த்து அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், சக்தி பெயர்த்து அவளுக்கு அவ இன்னசென்ட்டா சொன்னாலுமே அதுல ஒரு தத்துவம் அடங்கி இருக்கு. இன்னசென்ட்டா சொல்றா, அப்ப பெரியவாளுடைய பார்வை இருக்கு, பெரியவா பார்த்தோம்டா, பெரியவாள்கிட்ட வேண்டின்ண்டே அது இருக்கு, கட்டி இருக்கு ஆனா சக்தி இல்லைங்கிற பெருமா, கட்டிக்கு உண்டான சக்தியும் வீரியம்தான் குறைச்சி போடுறது. அந்த கேன்சர் கட்டியோட சக்தி வீரியம் கட்டி பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கு, அது பாட்டுக்கு இருக்கட்டும். அவ்வளோ, அந்த பாட்டிக்கு வயசு 90 or 100 அவர் பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கா. ஸோ அது மாதிரி ஒரு பார்க்கா இருக்கு ஆனால் கசக்க கூடாதுங்கிறமே, அதான் பார்க்கா இருக்கணும், பார்க்கான்னு ஒரு கரிகா இருக்கா இல்லையா, ஆனால் கசக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாதிரி தான் பகைவர்கள் இருப்பா, எல்லாருக்கும் பகைவர்கள் இருக்கா. எந்த எந்த திருஞான சம்பந்தர் நெருப்பில் வச்சான், எல்லாரும் தான் வச்சா, எல்லாரையும் தான் எல்லாரையும் போட்டு கடலில் கட்டி போட்டான் அப்பர் சுவாமிகளை. யாரை விட்டுது ஒத்துரும், இயேசுநாத பெருமானை என்ன பண்ண சிலுவையில் சாத்தினா, அதனால எல்லாரையும் தான், எல்லாரையும் நல்லவர்களுக்கு எல்லாருக்கும் பகைவர்கள் இருக்கத்தான் செய்வா. ஆனா அந்த பகைவர்களுடைய வற்ற செய்வரா பாரு, அந்த பராக்கிரத்தை வட்டு அதான் கந்தன், அதுக்கு பேர் தான் கந்தன்னு பேர். அதனாலதான் கந்தசாமி கந்த புராணம்லாம் சொல்றாள், ஏன் கந்தன்கிற பேருக்கு அந்த 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 மகிமை உண்டு கந்தன்கிறது. இப்ப அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு ஒரு கந்தன், அப்பேற்பட்ட முருகன். இப்ப அந்த அந்த முருகனை நம்ம மனசுல வாங்கிக்கணும். அப்பேற்பட்ட முருகனுக்கு இப்ப வள்ளி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட முருகன் இப்ப பிறந்து எத்தனையோ லீலைகள் பண்ணி, பாலலீலைகள், பாலகிருஷ்ணர் எப்படி பாலலீலை பண்ணாரோ அந்த மாதிரி, அந்த மாதிரி லீலைகள் பண்ணி இன்னைக்கு வந்து எப்படி, போன வாட்டி சூரசம்ஹாரம் பண்ணி கொடுத்துருக்கேன், சூரசம்ஹாரம் பண்ணி அங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து வர திருப்பரங்குன்றதுக்கு வர வந்த உடனே இந்திர பகவான் இருக்கேன், ரொம்ப இந்திரன், அந்த தேவேந்திரன் பார்க்குறான், எத்தனை 1008 அண்டங்களை ஆண்ட தேவேந்திரன் அந்த 1008 அண்டங்களையும் சூரபத்மாசுரன்கிட்ட இழந்து 108 யுகங்களா கஷ்டப்பட்டு அடிமையா இருந்து, யாருக்கோ அடிமை, அது சூரபத்மனுக்கு அடிமைனா அவன் எப்படி அடிமையா வச்சுட்டு இருந்தான், போய் அப்ப தேவேந்திரன்னா மகன் பெரிய ஆளுனா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவன என்னன்னோ அது அத்தனை தேவர்களையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு தான் வேலை செய்ய, அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யன்னு சொல்லி புரட்டி எடுத்து அப்படி வச்சுட்டு இருக்கான் கையில. அப்படி இருக்கிற தேவேந்திரனுக்கு எல்லாம் இப்ப இப்ப வின் பண்ணி கொடுத்துட்டேன், தேவேந்திரனுக்கு அந்த அந்த ராஜ்யத்தை எடுத்து தேவலோக ராஜ்யம் அப்படியே இது அடைஞ்சிருந்துதான். ஏன்னா ரொம்ப நாளா இல்லை இல்லையா, ராஜாவே இல்லை. இப்போ ஒரு வீடு பூட்டின்னு இருந்ததுன்னா அந்த வீடு அப்படியே எல்லாம் எவ்வளோ காப்ஸ் இருக்கும், எத்தனை இது இருக்கும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து திருப்பியும் மயன் வந்து திருப்பியும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணானா, பண்ணி சாட்சாத் முருகப்பெருமான் கையால இந்திரனுக்கு அபிஷேகம் பண்ணி இந்திரனை தேவேந்திரனை அங்க ராஜாவா மாத்திரர் முருகன். எப்படி ராமருக்கு வசிஷ்டர் பண்ணி வைக்கிறார் இல்லையா, தர்மபுத்திரருக்கு கிருஷ்ண பரமாத்மா பண்ணி வைக்கிறார், இங்க முருகன் சாட்சாத் முருகனே தேவேந்திரனுக்கு வந்து முடிசூட்டி இப்படி பண்ணி எல்லாருக்கு எல்லாரையும் இவர் கந்த உலகத்துக்கு போறார். அந்த மாதிரி போனும்போது தேவேந்திரன் வந்து என்ன பண்ணானா, அப்பவும் தூக்கம் வரலையா அவனுக்கு, ஏன் தூக்கம் வரல அப்படின்னா, நல்லா ரொம்ப துக்கமா இருந்தாலும் தூக்கம் வர்றார், ரொம்ப கஷ்டப்படுறவாலும் தூக்கம் வர்றார், கஷ்டம் வந்தால் எப்படி தூக்கம் வரும் அதே ஞாபகமா இருக்கும், ரொம்ப சுகம் வந்தாலும் தூக்கம் வர்றார், லாட்டரி சீட்டில் ஒருத்தனுக்கு 15 ₹15 ஊந்துட்டு திடீர்னு அவனுக்கு தூக்கம் வருமா அன்னைக்கு ராத்திரி, தூக்கம் வராது. அவன் அவனுக்கும் அந்த மாதிரி இப்ப தேவேந்திரனுக்கு வந்து கஷ்டம் இருக்கும்போது தூக்கம் வரல, இப்ப சுகம் வந்திருக்கு, எல்லாம் கிடைச்சிருத்து, முருகன்கிட்ட எல்லாம் கிடைச்சிருத்து, ஆனா தூக்கம் வரலையா? ஏன் தூக்கம் வரலன்னா, எப்படி ஒரு சின்ன குழந்தை அந்த தாரகண்டே இருந்து காப்பாத்தி தே ஒரு ஒரு நம்ம அந்த அத்தனை தேவர்கள் அத்தனைக்கும் சேனாபதியா இருந்து நடத்தி கொடுத்து, போர் நடத்தி கொடுத்து, தாரகன் அழிச்சு, இங்க சூரபத்மாசுரனை அழிச்சு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு ஒரு பிரசன்டேஷன் பண்ண வேண்டாமா? அவருக்கு எதையாவது கொடுக்க வேண்டாமா? இல்லையா, கொடுத்து ஒரு அவரை இது பண்ணுங்க, அவர் எதிர்பார்க்க போறது இல்லை, ஆனா நம்ம கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நினைச்சுட்டு அப்படியே அதையே நினைச்சுட்டு இருந்தாங்க. இப்ப தேவியான கல்யாணத்தையும் சேர்த்து சொல்றோம், ஏன்னா அப்பதான் வந்து இதுவா இருக்கும், ஏற்கனவே சொல்லிட்டோம்ங்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது அப்பதான் இந்திரனுடைய பெண் தேவயானைய, தேவயானை இந்திரனுடைய பெண்ணுன்னு சொல்ல முடியாது, பரம ஸ்ரீமன் நாராயணனுடைய புத்திரி. ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் இருக்காரு, மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கார். பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? பார்க்கடல் அப்படின்னாலே பார்க்கடல்னா தூய உள்ளம்னு அர்த்தம். எந்த சஞ்சலமும் இல்லாத, எந்த ஞாபகமும் இல்லாத, இன்னைக்கு நாமக்கு நாளைக்கு என்ன பண்ணணும், நேத்துக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு என்ன பண்ணோங்கிறதாம தூய பியூரா இருக்கு இல்லையா, பியூரா இருக்கு, இன்னசென்ஸ் இருக்கு அதுல, என்ன எதுன்னு கல்மிஷம் இல்லாத, கல்மிஷம் இல்லாத தூய உள்ளம், அதுக்குதான் பார்க்கடல்னு பேரு. அந்த பார்க்கடல்ல பகவான் அரவணை என்ன பாம்பு படுக்கையில துயின் பள்ளி கொண்டிருந்திருக்கார் பகவான். பாம்பு படுக்கைங்கிறது தான் நம்ம சுஷும்னா நாடி, அதுல பள்ளி கொண்டிருக்கேன். அப்படி அந்த தூய உள்ளத்துல இருக்கிற சுஷும்னா நாடியில தான் சிவயோகம் தோன்றுமா. சிவயோகம் எங்க இருக்கும்னா அங்கதான் தோன்றுமா. அப்படி இருக்கார் அவர், யோக நித்திரையில இருக்கார் பார்க்கடல்ல பள்ளி. அப்ப அவர் ஒரு காலத்துல வந்து பரமேஸ்வரனுடைய நடனத்தை பார்க்கறதுக்கு போனாராம். இந்த நாராயணர் பரமேஸ்வரனுடைய நடனத்தை பார்த்து ரசிச்சு ரசிக்கிறதுக்கு போயிருக்கேன், சம்பு நடனத்தை அப்படி பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து வந்த அந்த ஞாபகம் வருதான் அவருக்கு. அந்த ஞாபகம் வரும்போது அப்படியே ஆனந்த பாஷ்பமா அப்படியே கண்லேருந்து துளி விழுதான். அப்படி அந்த கண்லேருந்து விழுந்த துளிகள் இருக்கு இல்லையா, கண்லேருந்து வந்த துளிகள் வந்து அதுதான் அமுதவல்லி சுந்தரவல்லின்னு ரெண்டு பெண்களா மாறுறது. அது மாதிரி ரெண்டு பெண்கள் இருக்கா நாராயணனுக்கு, ஸ்ரீமன் நாராயணனுக்கு. அந்த ரெண்டு பெண்கள்ல இருக்கிற அந்த அமுதவல்லிங்கிற வந்து அவளைத்தான் தேவேந்திரன் எடுக்கிறான். தேவேந்திரன் வந்து ஒரு யானை, தன்னுடைய யானை இருக்கு இல்லையா ஐராவதம், ஐராவதத்துல வச்சு அவளை கொண்டு வந்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஏன்னா முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா முருகனை கேட்கணுமே, பகவானுக்கு ஈக்குவலா பகவானுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா சும்மாவா இல்லையா? அவர் முருகன் அவருக்கு போய் பொண்ணு கொடுக்கணும்னா நான் எப்படி கேட்கறேன்னா, அப்ப அதுக்குதான் மகாவிஷ்ணு வரார். மகாவிஷ்ணுவுடைய கன்னிகை தானே அவளும் இல்லையா? அப்படி தேவேந்திரன் வந்து இங்க திருப்பரங்குன்றத்துல வந்து முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற தேவயானையை, தேவயானையை வந்து சிரிச்சுட்டே இருப்பலாம். சரி, அதாவது முருகனுடைய முருகனை வேண்டிண்டா இன்னொன்னு இருக்கு, இந்திராணியோடைய பயத்தை போக்கினவர். இந்திரனுக்கு இந்திரனுடைய இந்திராணி இருக்கா இல்லையோ, இந்திராணியுடைய பயத்தை போக்கினதுனால எல்லாரும் அதுக்கு ஒரு பாடல் இருக்கு, ஏதோ ஒரு பாடல், அந்த பாடல வந்து சொல்ற தீர்க்க சுமங்கலியா இருப்பாள் முருகனை வேண்டிண்டவா, தீர்க்க சுமங்கலியா இருப்பா அப்படின்னு. இங்க தேவயானையும் அது மாதிரி, தேவயானையும் அது மாதிரிதான் சொல்றேன். தேவயானையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. தேவயானை வந்து எப்போதும் சிரிச்ச முகத்தோட இருப்பலாம். அப்படி அவளை கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்துல வச்சுக்கிற திருப்பரங்குன்றத்துல அவளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கேனா முருகன், இவனுக்கு இந்திரனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லாம் அருந்துட்டு இருக்கு. இங்க நாராயணனுக்கு ரெண்டாவது பொண்ணு இருக்காளோ இல்லையோ, சுந்தரவல்லின்னு ஒரு பொண்ணு இருக்காளோ இல்லையோ, அவள் தொண்டை நாட்டுல வள்ளிமலையில அங்க வந்து தபஸ் இருக்கா. தெய்வயானையை விட வள்ளிக்கு தபஸ் ஜாஸ்தி. எப்போதுமே நல்லா படிக்கிற பையனா வாத்தியார பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி வள்ளிக்கு ரொம்ப தபஸ் ஜாஸ்தி, மகா தபஸ்வியல். அப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கா அந்த இடத்துல. அந்த இடத்துல நாராயணரும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து சிவமுனிவரா வந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அங்க அவர் ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார், மகாவிஷ்ணுவும் சேர்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து வைகுண்டத்துல இருந்து மகாலட்சுமி என்ன பண்ணாலா, ஒரு மான் உருவமா, மான் மாதிரி வந்தாளாம். மான் மாதிரி அங்கேயும் எங்கேயும் அப்படி துள்ளி ஆடினோடனே இந்த சிவமுனிவர் இருக்கார் இல்லையா, மகாவிஷ்ணு தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த முனிவர் கண்ணை திறந்து அவர் பாக்குறாரு மானை. மானை பார்த்த உடனே மான் கர்ப்பம் அடைஞ்சு விட்டு, மான் கர்ப்பம் அடைஞ்ச உடனே அது என்ன பண்ணித்தான், அது கர்ப்பம் அடைஞ்சு அது இது குழந்தை பெத்துக்க போறது. அதாவது அப்படி பிறக்கும் போது நல்ல இடத்துல பிறக்கணும் இல்லையா, அந்த குழந்தை வந்து காட்டுல மேட்டுல பிறக்க கூடாதுன்னு ஒரு வேடுவர்கள்லாம் இருக்கிற இடத்துல வள்ளி கிழங்கு வச்சிருப்பா, வள்ளி கிழங்கு, அந்த கிழங்கு இருக்கிற அந்த குழி இருக்கு இல்லையா, அது மெத்து மெத்துன்னு இருக்குமேனு அங்க போய் பிரசவிச்சுதான் அந்த மான். பிரசவிச்சா அதுக்கு வலிக்காம இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பிரசவிச்சுதான் அந்த மான். பிரசவிச்சுட்டு பாக்குறது பார்த்தா அது மனுஷ குழந்தையா இருக்கு, அதாவது பெண் குழந்தையா மனுஷ குழந்தையா, இது நம்ம இனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி வைகுண்டத்துக்கு போயிட்டான். இங்கே வந்ததும் அங்கே போயிட்டு திருப்பி அந்த மான் அங்கே வைகுண்டத்துக்கு போயிட்டு இங்கே இந்த குழந்தை இருக்கு அழுதுன்னு இருக்கு. அப்ப அந்த வேடுகர்கள் எல்லாம் அங்க இருக்காளோயோ, அவளுடைய ராஜா ஒருத்தன் இருக்கான் நம்பிராஜன்னு அவன், அந்த ராஜா அவன் வரான் அந்த வேடுகர்கள்லாம் அங்க இருந்து வரும்பொழுது இந்த குழந்தைய பாக்குறான். இந்த குழந்தைய பார்க்கும்போது அவனுக்கு ஏற்கனவே குழந்தையெல்லாம் இருக்கு, அது ஏழு குழந்தைகளோ அதோ இருக்கு, அப்பவே இருக்கு அவனுக்கு. இருந்தாலும் இந்த பொன் குழந்தைய எடுத்து பாக்குறான், அழகான குழந்தை இது, தன்னுடைய மனைவி கிட்ட கொடுத்து இந்த குழந்தைய வளர்த்துன்வா அப்படின்னு கொடுக்குறான். அதுக்கு வள்ளின்னு பேர் வைக்கிறான், ஏன்னா வள்ளி கிழங்கு அது கிடச்சிருக்கு இல்லையா, அங்கே அந்த கிழங்கு அடியில் மெத்துன்னு இருக்கிறதுனால அதுக்கு வள்ளின்னு பேர் வைக்கிறான். வள்ளின்னு இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறான்னா, வள்ளிங்கிற பேர் என்ன, வள்ளல், வள்ளல் பெருமான், முருகப்பெருமான். ஏன்னா பன்னீர் கைகளாலையும் கொடுக்க, எல்லா தெய்வமும் ரெண்டு கையாலையும் நாலு கையாலையும் தான் கொடுக்கும், இவர் வந்து பன்னீர் கையாலையும் கொடுக்குற, பன்னிரெண்டு கைகள் இல்லையா, அதை அள்ளி அள்ளி கொடுக்குறான் முருகன். அதனால அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால இந்த முருகன் பேர் வள்ளல்னு கூப்பிடுறான். அந்த இதில் வள்ளலுக்கு போ மனைவி என்ன, வள்ளி அப்படின்னு வள்ளின்னு பேர் வச்சாங்க. அப்படி வள்ளின்னு பேர் வச்சு அந்த இவன் வந்து வளர்த்துன்னு வரான். இந்த நம்பிராஜன் இருக்கானே அவன் வளர்த்துன்னு, அவனுக்கும் குலதெய்வம் முருகன் தான். அதனால அவன் முருகனை வந்து நல்லா உபாசிச்சு, அதனால முருகனை பத்தி சொல்லி சொல்லி, இப்போ இந்த ருக்மணிக்கு எப்படி வந்து ருக்மணி சின்ன குழந்தையா இருக்கும்போது அந்த விஸ்வாமித்திரர் ஒரு பிராமணன் மாதிரி இருப்பார் இல்லையா, அவர் வந்து வந்து கிருஷ்ணரை பத்தி அவளை ரொம்ப சொல்லுவரான், கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணர் எப்பேற்பட்ட அழகர் தெரியுமா, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு சொல்லும் போது ருக்மணி சின்ன குழந்தையிலேருந்தே அந்த கிருஷ்ணரை தான் வரிக்கணும்னு மனசுல நினைச்சுட்டாங்க, கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிட்டா கிருஷ்ணரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அது மாதிரி இங்க முருகனை பத்தி சொல்லி சொல்லி இந்த வேடுவர்கள் தானே, அவ வந்து அந்த அந்த கொண்டாட்டமும் அதுவும் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போதும் இந்த வள்ளியை நினைச்சு போலாம், இந்த மேலுமே முருகனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், முருகன் தான் நமக்கு வந்து உகந்த, நமக்கு அவர் தான் வரன் அப்படின்னு அவர் நினைச்சுட்டு இருப்பலாம் எப்பொழுதுமே. அப்படி இருக்கும்பொழுது அவளுடைய ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா, திணைப்பூனம் இருக்கு, திணைப்பூனத்தை காவல் காக்கணும், சின்ன பொண்ணா இருந்தது அதை காவல் காக்கணும். அவ காவல் காத்து அது வந்து என்ன பண்ணுவோம், அங்கேருந்து கதிர் வந்து கதிர் முற்றி அது வந்தாதான் அவள் வெளியில அங்கேருந்து ஆய்ச்சின்னு வருவான். அது மாதிரி அந்த திணைப்பூனத்துக்கு காவலா இந்த வள்ளியை வைக்கணும். திணைப்பூனம்னா என்ன, திணைப்பூனம்ங்கிறது என்னன்னா, அழகா தாயுமான சுவாமி வந்து அதுக்கு வந்து ஒரு அந்த பாடலுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். என்னன்னா, நம்மளுடைய உள்ளம், உள்ளம் இருக்கே நம்மளுடைய உள்ளமாகிய வயல், அந்த உள்ளம்ங்கிற ஒரு வயல்ல ஆணவம் அப்படிங்கிற ஒரு காடு, அந்த காட்டை அழிச்சு, ஆணவம்ங்கிற காட்டை அழிச்சு அகங்காரம்ங்கிற கல் இருக்கு, அந்த கல்லை நன்னா பொடி 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 பொடியா நறுக்கி நமக்கு மௌனம்னு ஒரு ஒரு விதை இருக்கு, அந்த மௌனமாகிய விதைய நட்டு சாந்தமாகிய வேலியை கோழி அந்த வேலியை போட்டா அதுலேருந்து அந்த விதையிலேருந்து முளைக்கக்கூடிய ஒரு ஞான கதிர் வருது, அந்த ஞான கதிர் வந்து முத்தி, முத்தி போய் முத்தி கதிர் அந்த முத்தர் தான் முத்தினாக்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, காமம் குரோபம் மதம் மாத்சல்யம்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பறவை கூட்டமெல்லாம் வருது, அந்த பறவை கூட்டமெல்லாம் அந்த முத்தின கதிர கடிக்கிறதுக்கு வரும்பொழுது பக்திங்கிற ஒரு நாணை எடுத்துக்கிறா, கவன் கவனை எடுத்துக்கிறா, பக்திங்கிற ஒரு கவனை எடுத்து பகவன் நாமாங்கிற கல்லை எடுத்து ஆலோலம் ஆலோலம் அப்படின்னு விரட்டுறாளாம். யாரு, ஜீவாத்மாவாகிய வள்ளி, ஜீவனாகிய வள்ளி அதை விரட்டுறாளாம். அப்படிதான் தத்துவம் அது, அதுக்கு அவ்வளோ அழகா எழுதியிருக்கிற தாய்மான சுவாமி. அப்படி அப்படி விரட்டுறாளாம், அங்க விரட்டின்ட்டு அங்க இருக்கா, அங்க வள்ளி வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கா. அப்ப அந்த வள்ளி அழகா பாடுறா இல்லையா, பாடி பாடி அந்த குருவி அதெல்லாம் வந்து வந்து இந்த முத்தின கதிரில் வந்து கொத்தி கொத்தி இது பண்ணிவிடுறது இல்லையா, அதுக்காக விரட்டின்னு இருக்காளோ இல்லையோ. அதை பார்க்குறார் நாரத சுவாமி. நாரதர் தான் எங்கப்ப எல்லாருக்கும் தூது அனுப்பி எல்லாம் பண்ணுறவர் எல்லாமே நாரத சுவாமி தான். நாரதர் பார்க்குற, ஆகா இப்படி ஒரு பாட்டு கேட்கறதே எங்கேயோ கேட்கறதேன்னு கீழே இறங்கி வந்து பார்த்தாக்க அம்பாள் வள்ளி இருக்கா இல்லையா. அவள் வந்து நாளைக்கு இவ எப்படி வரப்போறா, முருகனுடைய சம்சாரமா வரப்போறா, முருகனுடைய மனைவி வள்ளி. வள்ளிமலையில வந்து வள்ளிமலை சுவாமிகள்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம அந்த வள்ளிமலை சுவாமிகள்லாம் பொன்னின்னு பேரான், வள்ளியோட ஃப்ரெண்டு பொன்னின்னு. அவள் நேர தரிசனம் பண்ணியிருக்கிறவெல்லாம் வள்ளிமலை சுவாமிலாம் நேர தரிசனம் பண்ணிருக்க, வள்ளியம்மையை வந்து நேர தரிசனம் பண்ணியிருக்காவெல்லாம், அப்படியேப்பட்டவா அவள்லாம். அப்படியே வந்து அந்த வள்ளி இருக்கா இல்லையா, வள்ளியை தரிசனம் பண்ணினா ஆஹா அம்பாள் இங்க இருக்கா, இவர் சேர்த்து வைக்கணுமே, இப்ப முருகன் அங்க இருக்கார், அவர் பாட்டுக்கு தெய்வ யானையோட செட்டில் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது இல்லையா, அடுத்த ஒத்தி இருக்காளே வெயிட் பண்ணிட்டு இருக்காளே, அவளை காமிச்சு கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நேரம் அங்க போற, இங்க நமஸ்காரத்தை பண்ணிட்டு வள்ளிக்கு அங்க போறார், எதுக்கு அவர் கந்தர் இருக்கிற இடத்துல இங்க போறாராம், முருகப்பெருமானை கூப்பிட்டு கீழே அவர் இருக்காளே நீங்க வந்து அவளை ஏத்துக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீலை பண்ணி ஏத்துக்கோங்க அப்படின்னு ஒரு லீலையை காமிங்கோ. ஏன்னா எப்போதுமே கிருஷ்ணர் லீலை காமிக்கிறாரு இல்லையோ, அது மாதிரி முருகனுக்கும் ஒரு லீலை லீலை இருந்தாதான் மனசுக்கு நமக்கு நம்ம மாதிரி ஆட்களுக்கும் அந்த லீலை பதியும். அந்த லீலைக்கு பின்னாடி தத்துவத்தை அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கோம். நம்ம ஒரு ஃபார்முலா ஃபார்முலாவை உடச்சு அதுக்கப்புறமா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா இல்லையா. அது மாதிரிதான் ஒன்னொன்னு எதுக்கு யூஸ் ஆகும் நமக்கு தெரியாது. ஒரு டேபிள்ஸ் இருக்கும், டூ ஒன்ஸ் ஆர் டூ, டூ டூஸ் ஆர் ஃபோர்னு படிப்போம். அதுல டைரக்டா என்ன படிச்சிருக்கோம், டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ, எங்கே எங்கே அப்ளை ஆகுது, எங்கேயோ அப்ளை பண்றோம். அது ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பழைய இப்போ டைம் டேபிள் அந்த டேபிள்ஸை முன்னாடி படிச்சு வச்சுருப்போம் நம்ம சின்ன குழந்தையில. ஆனால் டேபிள்ஸ் அப்படியே வந்து வருது இல்லை, ஒன்றுத்துக்கு யூஸ் ஆகுது. நம்ம கடைசி மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிற வரைக்கும், ஃபிசிக்ஸ் படிக்கிற வரைக்கும், எத்தனையோ படிக்கிறோம், எல்லாத்துக்கும் இந்த மல்டிப்ளிகேஷன் டேபிள் யூஸ் ஆகிட்டே இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் இதெல்லாம் அப்படி ஒன்னொன்னே நம்ம தத்துவம் மாதிரி தெரிஞ்சுக்கணும், லீலையை பார்க்கணும், லீலையை ரசிக்கணும். அதுக்கு தான் நான் ரசனையும் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த முருகப்பெருமான்ட்ட சொன்னேன். உடனே முருகன் என்ன பண்ணாராம், ஆமா நான் போய் அவளை அழைச்சிக்கிறேன் இப்ப. ஆனா வள்ளி வந்து இப்ப பூலோகத்துல இருக்கா இல்லையா, தொண்டை நாட்டுல இருக்காங்கிறது இருக்கு இல்லையா. அவளுக்கு தெய்வத்தன்மை வரணும். தெய்வத்தன்மை வந்தாதான் ஒரு தெய்வத்தை நம்மளால உணர முடியும். அதுக்குதான் சொல்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனாதான் அந்த ஞானம் வரும். அந்த அப்ரோக்ஷன் ஞானம்னு சொல்றா இல்லையா, அப்ரோக்ஷன் ஞானம்னா உடனே வந்துருது. சில பேருக்கு அது அது கிடைக்கிறது, சில பேருக்கு அவளுக்கு வந்து ஜென்ம ஜென்மாவா எத்தனை புண்ணியம் பண்ணாலும் இந்த ஜென்மத்துல அவளுக்கு கிடைச்சிருது. பாக்கி இருக்கிறவாளுக்கு அந்த ஞானம் வரணும். அப்பதான் அதை அது அதை நம்ம 40 வாட்ஸ் பல்பில் 80 வாட்ஸ் போட முடியாது இல்லையா, அது வெடிச்சிடும் இல்லையா. அது அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கணும். அது மாதிரி அதனால வேடுவனா வர்றதான் பகவான். மாணிக்க வாசகருக்கே ஒரு பிராமணனா தானே வந்த இல்லையா, அது மாதிரி இவர்கிட்ட வேடுவரா அங்கேருந்து வர்றான். சும்மா ஏமாத்துறதுக்கு இல்லை, வேடுவரா வர்றார். அவளுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை கொடுக்கணும்னா அவளுக்கு ஒரு தீட்சை கொடுக்கணும், ஏதாவது ஸ்பரிச தீட்சை பண்ணணும் அவளை, அப்பதானே அவளுக்கு அவளுக்கு தோணும் அப்படின்னு வரான் வேடுவன் மாதிரி. அங்கேருந்து வந்தோடனே இவன் பாக்குறா, இவன் விரட்டின் இருக்கா அந்த இதை பண்ணிட்டு, அங்க திணைப்புணத்துல காவல் இருக்கா வள்ளி. அந்த டயத்துக்கு வரையறான் அங்கேருந்து வேடுவன் தான் வந்தா. மிக அழகான வேடுவன் இல்லையா, முருகப்பெருமான கேட்பான், முருகன்னாலே அழகன். அதனால அப்படி வந்தோடனே வள்ளி வள்ளி பாக்கல அவரை. அங்கேருந்து வள்ளின்னு கூப்பிடுது, வள்ளி நீ இங்க எங்க இங்க வந்திருக்க என்ன இல்ல வள்ளின்னு கூப்பிடலையா, கூப்பிட்டு பெண்ணேன்னு கேக்குறான். பெண்ணே நீ யாரு, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்கறானா. கேட்டோடனே பதிலே சொல்லலையா, ஏன்னா பரபுருஷால் அவள்கிட்ட போய் நம்ம வந்து என்ன பேச்சு, ஆனால் அவசியமான இன்னும் யாரோ ஒருத்தன் வந்திருக்கானா அவன்கிட்ட போய் என்ன பேச்சு வேண்டி இருக்குன்னு கண்ணம் போன. ஆனா அந்த காலத்து பொண்ணுவ அந்த அளவுக்கு தலையை குனிஞ்சுட்டு அவ பாட்டுக்கு இருந்தாலாம். இன்னும் கேட்டாலாம், என்ன பார்க்க மாட்டியா, உன் பேர் என்னன்னு தானே கேட்கறேன். சாதாரண பேரை கேட்டா கூடிய சொல்ல மாட்டேன், நீ ஒரு பேரை கேட்டா சொல்லேம்மா. ஒரு கண், ரெண்டு கண்ணு வேண்டாம், ஒரு கண்ணால் அப்படி கண்ணு அப்படி அப்படி ஜாட காட்டேன் அப்படிங்கிறான். சரி நான் ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துக்கு கொஞ்சம் வழி சொல்றியா அப்படின்னு கேட்டான். எதுக்குமே அவள் வந்து லட்சியம் இல்ல, கீழே அப்படி அப்படி பின்னல் வந்து அப்படி கீழே விழறான். அவ்வளவு பிரசுக்கு பின்னல் இருக்கான், இவ்வளவு அழகான பின்னலை வச்சுட்டு இருக்கியே, இப்படி பின்னி இப்படி இது பண்ணிட்டு இருக்கியே, நீ யாருன்னு சொல்லக்கூடாதா, ஒரே ஒரு சின்ன அந்த உதட்டுல அவளோட சிரிப்பு காமிய அப்படின்னு அவருக்கு வந்து கேட்டுருக்க. பண்ணா இவ பதிலையே சொல்லல, கீழே அப்படி தலையை குடிஞ்சுட்டு அப்படியே நின்றுருக்கான். நின்றுட்டு இருந்தாக்க அதுக்குள்ள அந்த வந்துட்டான் அந்த நம்பிராஜன் வந்துட்டான் அவள் அப்பா சில வேடூர்களோட. ஏன்னா அடிக்கடி அப்ப பொண்ணை விட்டுருக்கானோ இல்லையோ, இங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு வருவோம், காலம்பரிய ராத்திரியமா வந்து பாத்துப்போம் அந்த குழந்தைய பாத்துக்கணுமேன்னு. அங்கேருந்து வரான்னா இவளுக்கும் தோணித்தான் வள்ளிக்கும். ஏன்னா வள்ளிக்கு வந்து உள்ள முழுக்க அன்பு, பகவான் கிட்ட அன்பு செலுத்துறவா எல்லாத்தையும் அன்பு செலுத்ததான் செலுத்துவா இல்லையா. இவன் அனாவசியமா மாட்டிக்க போறானேன்னு இருக்கு இந்த வேடுவன் நம்பிராஜன் இல்லையா, அவன் வேடுவனுடைய தலைவன், அவன்கிட்ட போய் எங்கேயாவது மாட்டிக்க போறானேன்னு இருக்கு. அதுக்குள்ள இவர் என்ன பண்ணாரா, அப்படி வேங்கை மரமா வேப்ப மரமா மாறிவிட்டாரான். 4 வேதங்கள் ரூட்டா போறது வேர், அதுக்கு அதுக்கு என்ன தத்துவம்னா 28 ஆகமங்களும் கலைகளா இருக்கான், 64 கலைகளும் இலைகளா இருக்கு, 7 கோடி மந்திரமும் புஷ்பங்களா புஷ்பிச்சிருக்கான், வேப்ப மரமா நின்று இருக்கா. நின்றுட்டு இருந்தவனே அங்கிருந்து நம்பிராஜன் வரான், இது என்னமா இது புதுசா ஒரு வேப்ப மரம், இவ்வளவு பெரிய மரம் கிளம்பிருக்குன்னா எங்கேருந்துமா வந்ததுன்னு கேக்குறானா. வள்ளி ஒன்னும் வாயே திறக்கலையா, என்னன்னு தெரிய எனக்கு என்ன சொல்றது, என்ன பதில் சொல்லுவோம் திடீர்னு, அதனால ஒன்றும் தெரியல அப்படியே நிற்கிறா. பாக்கி இருக்கிற கூட்டம்லாம் இருக்கும் இல்லையா, வேடுவர் கூட்டம்லாம் இருக்கும், அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்துட்டு ஐயோ எங்கேயோ வந்திருக்கு, ஏதோ பேயோ பிசாசோ இருக்கு, அடிச்சு விட்டு குத்து அழுது அறு தேறி அப்படின்னு எல்லாம். நம்பிராஜன் மாத்திரம் பார்த்தானா, நம்ம வேண்டிக்கிறது சண்முக பகவானை வேண்டின் இருக்கோம், முருகப்பெருமானை வேண்டின் இருக்கோம், இங்கே திடீர்னு ஒரு வேப்ப மரம் வருமா எங்கேயாவது, பகவான் கொடுத்துருக்க, அதனால குழந்தைக்கு நிழலா இருக்கட்டமேனு கொடுத்துருக்க, அதனால இருந்துட்டு போட்டான் அப்படின்ட்டானா. அப்படியே அவன் கிளம்பி போயிட்டானான். இன்னொரு இடத்துல வந்து வளையல் செட்டியா வந்து பகவான் வந்து வளையல், ஏன்னா பரமேஸ்வரனே பார்வதிக்கு வந்து வளையல் செட்டி மாதிரி வந்து, ஏன்னா பெரிய இடத்துல வந்து ஒருத்தர் ஒரு பொண்ணை தொடணும்னா ஒண்ணு வளையல், வளையல் காரணா வந்தா வளையல் போட்டு விடலாம் தொட்டு, இல்ல வேக சாஸ்திரம் பாக்குறவனா இருந்தா கையை தொட்டு பார்க்கலாம் அப்படிதான் வருவாளாம். அந்த மாதிரி வந்து இங்க வந்து இவர் வளையக்காரா வந்தான்னு ஒரு இது இருக்கு. பட் இங்க வந்து இவர் வந்து என்ன பண்ணாரா, சரி இவ என்ன பண்ணாலும் இவ என்னன்னு சொல்லி பாக்குறாரு இல்லையா, வேடுவனா வந்து என்னன்னு சொல்லி பாக்குறாரு. இப்படி வந்து இந்த பேப்பர்லாம் பறக்கிறதேன்னு வெயிட் பேப்பர் வெயிட் வைப்பாளே, அதுக்கு பதிலாக ஒரு வைரக்கல்லை கொண்டு போய் வைக்கிற மாதிரி, இந்த தினப்புணத்து நீ எப்பேற்பட்டவ, நீ வள்ளி நீ எப்பேற்பட்டவ, உன்னை கொண்டு போய் இந்த தினப்புணத்துல ஒரு காவலாளியா வச்சிருக்கானே, இந்த வேடுவர் கூட்டத்துக்குலாம் அறிவு வைக்கிறதுக்கு மறந்து போயிட்டான் போல இருக்கு பிரம்மா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் முருகப்பெருமான் இவள்கிட்ட. இவ திரும்பி பார்ப்பனோங்கிறதுக்காக இப்ப என்ன சொன்னாலும் இவளை வந்து கிட்டக்க போக முடியல இல்லையா, அதனால என்ன பண்ணாரா, ஒரு கிழவர வேஷத்துல வந்தாராம். சரி ஒரு தாத்தா, தாத்தான்னா எல்லாருமே நம்பிக்கை வைப்பா இல்லையா, கிழவனா இருந்தா நம்பிக்கை வைப்பா இல்லையா, நம்பி கை வைப்பார் இவர் இவரும் இல்லையா தாத்தாவும். அதுக்காக ஒரு வயசானவர் மாதிரி வேஷம் போட்டு அங்கேயிருந்து வந்தாராம், வயசானவரா முருகன் வந்தாராம். வந்த உடனே நேரம் நம்பிராஜன்ட்டு வர்றார், அந்த வேடுவர் கூட்டத்துக்கு வர்றார். வந்த உடனே வாங்கோ வாங்கோ நீங்க எங்க பெரிய, அவர் இருந்து இதெல்லாம் போட்டு ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டு வந்திருக்கேன், ருத்ராட்ச பழம் நன்னா பழம் மாதிரி விபூதி பட்டை கிட்ட எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து வந்திருக்காரு. வந்த உடனே தாத்தா வாங்கோ எங்க வரே யார் நீங்க அப்படின்னா, அப்பா நான் வந்து குமரி தீர்த்தத்துக்கு போனோம் அதுக்காக வந்துருக்கேன் அங்கேருந்து அப்படின்னு என்ன பண்ணாரா, கையில இருக்கிற இதை எடுத்துறான், மந்திரமாவது நீர் அப்படின்னு படிக்கிற மொழியோ, மந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் அப்படின்னு, தந்திரமாவது நீர் சித்தி அளிப்பது நீர்னு படிக்கணும் இல்லையோ, திரு ஆலவாயன் திரு நீரேன்னு அந்த மாதிரி ஒரு மூட்டை வச்சிருக்கிறான் விபூதி போட்டலாம். அதை எடுத்து நம்பிராஜனுக்கும் கொடுத்தாராம், கொடுத்துட்டு கூத்தடிக்கு கூத்தாடுறாராம். ஏன்னா முருகப்பெருமான் பேரை சொல்லி கூத்தாடுறோம், இவரோட வேடுவர்களோட சேர்ந்து வேடுவர்கள்லாம் கூத்தாடுவா இல்லையா, அவ வந்து அவளோட இது அது, அதனால முருகன் பேரை சொல்லி வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்லி கூத்தாடுற மாதிரி தந்தேரையே சொல்லிட்டு இவரும் கூத்தாடின்னு இருக்கேனா. கொஞ்ச நேரம் கூத்தாடி நின்னாராம், அப்பா ராஜா என்ன இப்படி கூத்தாட விட்டுட்டியப்பா, பசிக்காதா கிழவானா, இவ்வளோ நேரம் ஆடின்னு இருக்கேன், நீ பாட்டுக்கு நீ சேர்ந்து ஆடின்னு இருக்கியரா, எப்படி ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும்னு உனக்கு தோணலையே, வயசான கிழவன் எங்கேருந்தோ வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி சாப்பாடு கொடுக்காம வச்சிருக்கிய அப்படின்னாராம். உடனே நம்பிராஜன் சொன்னா, நான் திரும்பி பொண்ணு மணி ஆயிட்டு என் பொண்ணு இருக்கா இங்க வள்ளி, நீங்க என்ன பண்ணுவோம் குமரி தீர்த்தத்துக்கு அப்புறம் போலாம், அம்மா எப்படியும் போய் சேர்ந்துருவேல் அங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாளைக்கு இந்த வள்ளி இருக்கா அவளுக்கு துணை யாரும் இல்லை, வயசானவரா இருக்கேன், நீங்க கொஞ்சம் இந்த வள்ளிக்கு துணையா இருங்கோ, துணையா இருந்துட்டேனாக்க அதுக்கப்புறம் அவளும் உங்களுக்கு அவ துணை அவளுக்கும் நீங்க துணை, ஏன்னா நீங்க உங்களுக்கும் வயசாயிட்டு தோல்வியும் அப்படி இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் போயிட்டான். போனா இவளுக்கு என்ன, இவ சின்ன பொண்ணு வள்ளி அறுபாட்டு கிழவர் உட்காந்துருக்கேன் விடாம இருக்கா அவர் பாட்டுக்கு நின்று இருக்கலாம். உடனே அவர் பார்த்தாரா அந்த கிழவன், அங்கேருந்து வந்தாரா ஏமா வள்ளி எங்கேருந்தோ வந்திருக்கேனா, அப்ப எப்படி சொல்லிட்டு இருக்கேன் பசிக்கிறதுன்னு காலை இது பார்த்தாலாம், என்னடா இது முருகனை கொஞ்ச நேரம் நினைப்போம்னா ஏதோ ஒண்ணு பிரதிபந்தகமா வந்து தொலைகிறது நமக்கு, யாரையா ஒருத்தர் கொண்டு வந்து கை விட்டு போயிடுறேன், இந்த தாத்தா இவர் வேற வந்து உட்காந்துட்டு இருக்காருன்னு. உடனே என்ன தாத்தா வேணும் அப்படின்னு கேக்குறாத, என்னப்பா என்னம்மா எப்படி ஒன்றும் கேட்குறியே, நான் வயசானவும் அங்கேருந்து வந்திருக்கேன், இத்தனை நேரம் பார்த்தியோ என்னோட டான்ஸ் ப்ரோக்ராமை, இத்தனை நேரம் ஆடி இருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன், பசிக்கிறது எனக்கு எதையாவது கொடு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிற, இங்கே என்ன இருக்குது காட்டில் என்ன இருக்குது சாப்பிட்றதுக்கு, சரி தென மாவு இருக்குது அதில் கொஞ்சம் தேனை ஊற்றி நல்லா பிசைஞ்சு தரேன் சாப்பிட்றேலா, பசிக்கிறவனுக்கு எதுவாக இருந்தால் என்ன கொஞ்சம் கொடு எல்லாத்தையும் நான் சரின்னு அந்த மாவு தென மாவில் தேனை கலந்து பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுக்குறான். தாத்தா இது மாவு சாதாரணமா சாதம் மாதிரி கிடையாது அதனால மெதுவா சாப்பிடுவோம், அப்பதான் அது உள்ள போகும், மாவு இல்லையா அடைச்சிக்கும் அதுல நான் தொண்டையில அடைச்சிக்கணும் அப்படியா அப்படின்னா கப்ப கப்ப கப்பா நம்ம போட்டுக்கிறேன் வாயில போட்டுட்டு அடைக்கிறது அவருக்கு, தொண்டை அடைக்கிறது பேச முடியல, அப்பயே செத்து பட்டினே அப்பா கொண்டு அடைக்கிறதே என்ன பண்றது என்ன பண்றது இப்படி கொடுத்துட்டியே எனக்கு அப்படின்னா, நான் தான் சொன்னேன்னு இல்லையா உங்களை மெதுவா சாப்பிடுன்னு சொன்னேன்னா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுன்னு சொன்னேன்னா இல்லையா, எதுக்கு போட்டு அடைச்சிக்கிறேன் இப்ப இப்ப என்ன பண்றது, இப்ப அடைக்கிறது அடைக்க உயிர் போறது உயிர் போகுதே வள்ளி அப்படின்னா, உயிர் போகிறதே போகிறதுன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்ப எங்க அப்பா வேற அங்க போயிட்டாரே, நானும் எனக்கு என்ன தெரியும், இங்க ஏதாவது இது பண்ண தெரியுமா, எனக்கு எமர்ஜென்சியை கூப்பிட முடியுமா, என்ன பண்றது நான் இங்க உட்காந்துட்டு அப்படின்னாராம். ஏமா தண்ணி குடுமா, உயிர் போறதுக்கு தொண்டை அடைச்சிட்டு இருக்கு மாவு அடைச்சிட்டு இருக்குன்னா தண்ணி குடுமா, வேற என்ன பண்ணணும் நீ அப்படின்னா, தண்ணியா தண்ணி இங்க ஆறு மலையை தாண்டி ஏழாவது மலை ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு சொனை இருக்கு அங்கதான் தண்ணி, அங்க போய் குடிங்க போங்க அப்படிங்கிறா. உடனே தாத்தா பாக்குறாரு, இது என்னம்மா இது, வயசானவனா இப்படி கொடுத்து அடைச்சி தொண்டையை அடைச்சிட்டு தண்ணி இப்படி கையை பிடிச்சி அழிச்சின்னு போனான் அப்படின்ற அந்த தாத்தா. பாத்தியா இப்பதான் புரியுது, நல்ல ஆசை உனக்கு, நல்ல கைய வேற பிடிச்ச உன்ன கூட்டின்னு பண்ணுமா, இப்ப புரிஞ்சுக்கிட்டான். ஓஹோ அதான் தொண்டை அடைக்கிறதா, இதோ கையை பிடிச்சி கூட்டின்னு போறேன். இன்னொரு குச்சி எடுத்து இப்படி கொடுத்தாலாம், ஒரு கம்பை கொடுக்குறா. கம்பை கொடுத்துட்டு என்ன பண்ணுறா, அந்த கம்பில் வந்து அந்த கம்பு எண்டில் இருக்க பாருங்க, அந்த நுனியை வச்சு பிடிங்கோ, அந்த பிடிச்சி அப்படியே பிடிச்சுட்டே வாங்கோ, அந்த கையை வந்து இப்படி பிடிச்சுட்டே இந்த அந்த கழியை பிடிச்சுட்டேன்னு அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னா, கையை பிடிச்சுன்னா அந்த கழியை அந்த பக்கத்தை பிடிச்சுட்டு இருக்காரு. அந்த கழுவை பிடிச்சுட்டா இவ தர 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 இவ சின்ன பொண்ணுவேன் வள்ளி கிடுகிடுக்கிட்டு நிறுத்தினா தடுக்க விழுதேனே தடுக்க விழுதேனே, பார்த்து அழைச்சின் போ, பார்த்து அழைச்சின்னு போம்மா, நீ போகிற வேகத்துக்கு என்னால் வர முடியுமா, வயசாகிடுது பாரு, மூச்சு வாங்குறது, தொண்டை வேற அடிச்சுட்டு இருக்கு, மாவை வேற கொடுத்து வச்சிருக்கேன், ஏதாவது சாப்பிட கொடுன்னா மாவை கொடுப்பாளோ, அது வேற அதுவும் தேனை இனி கலந்து கொடுத்தா அம்மா தொண்டை அடைக்கிறதுமா, இப்படி வேற அழிச்சின்னு போயிட்டு இருக்கேன், எங்கேயோ தண்ணி கிடைக்கிறது அப்படின்னு. எங்க தண்ணி கிடைக்கிறதா, சூரியன் படாத இடம். சூரியன் படாத இடம்னா என்ன அர்த்தம், ஆறு மலை தாண்டின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம்னு சொல்றாலும் இல்லையோ விசுக்தின்னு, அந்த ஆறு சக்கரத்தையும் தாண்டி உள்ள சஹஸ்ரம் சஹஸ்ர தலத்துல வந்து சூரியன் படாத இடம், அங்கதான் மோட்சம் இருக்கு, அங்கதான் பகவான் தெரியுது இல்லையா, அதான் அதுக்கு அர்த்தம். அங்கே அந்த தாத்தாவை பிடிச்சி இழுத்துன்னு போறேன், இழுத்துன்னு போனாக்க அந்த தாத்தா அங்கே ஒரு குப்பை தேலா சொன்னேன், அதுல தண்ணி குடிங்கோ அப்படிங்கிற, தண்ணி குடிங்கோன்னு சொல்லிட்டு வள்ளி சொல்லலாம், அதோ பாருங்கோ அந்த இடத்துல, அந்த இடத்துல வழுக்கும் புரியுதா, பாசி ஜாஸ்தி இருக்கு அந்த இடத்துல, அந்த இடத்துல இறங்கி தண்ணி குடிக்காதீங்கோ, அந்த இடத்துல வழுக்கும், தள்ளி போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்கோ, நேரம் அதே இடத்துல இறங்குறாரு, அதே இடத்துல பாசி கொண்டு பிடிச்சி தண்ணியை குடிச்சுட்டு கொடப்பன்னு அங்கே விழுந்துட்டேன், அந்த குளத்துல போய் விழுந்தேன், விழுந்து கட்டச்சே போறேனே போறேனே தண்ணி அடிச்சுக்கிறது, அம்மா கை கொடுமா வள்ளி, கை கொடுமா, கை குடிச்சு தூக்குமா என்ன, கை கொடுத்து தூக்கு தூக்கு மூழ்கின்னு இருக்கேனே என்ன அப்படிங்கிற, தூக்கினோன்னு திருப்பி என்ன பண்ற அந்த வள்ளி என்ன பண்ற, அதே குச்சியை கொடுக்குறா, ஒன்னதான் வழுக்கும் அந்த பக்கம் போகாதேன்னு சொல்றேனோ இல்லையோ, எதுக்காக அங்கே போய் நிற்கிறே இல்லைங்க, வழுக்கிற இடத்துல போகக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அங்கே போய் நிற்கிறேன் இல்லையே, எதுக்காக நிற்கிறேன், குச்சியை கொடுக்குறேன் அப்படின்னு, இவ என்ன பண்ணாலும் அந்த கை கொடுக்க மாட்டேங்கிறாளேன்னு பாக்குற இந்த தாத்தா, என்ன பண்ணாலும் என்ன ஆட்டம் போட்டாலும் கை கொடுக்க மாட்டேங்கிறாளே, கையை தொட முடியலையே, அவரால் பிடிச்சிக்க முடியலையே, அவளை பிடிக்க முடியலையேன்னு இந்த தாத்தா கேட்டு, சரி தண்ணி குடிச்சிட்டு வாங்குவான் இருக்கா, சரின்னு தண்ணியை குடிச்ச, தண்ணி குடிச்சுங்களா தாகம்லாம் தீந்துதான் கேட்டாரான், தாகம் தீந்ததே, தாகம் தீந்துடுத்து, மோகம் ஆரம்பிச்சுடுத்து, அப்பயே பிடிச்சி மோகத்துல இருக்கேன், தாகம் தீந்துடுத்து, மோகம் தீரலையே, மோகம் தீரணுமே வள்ளி, ஒன்னே ஒன்று கேட்குறேன், மோகம் தீர்றதுக்கும் ஒரு வழி இருக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குற தாத்தா. கேட்டவுடனே வள்ளி பார்க்குறா, உங்களுக்கு ஏதாவது ஏதாவது இருக்கா, தாடி நிறைச்சி போச்சு, இதெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்கு, தலைமுடி முழுக்க பஞ்சு மாதிரி ஆயிடுது, ஆடுறது உடம்பு உங்கள் பேலன்ஸ்லேயே நீங்கள் நிற்க முடியல, உங்கள் காலால் நீங்கள் நிற்க முடியல, கழி கொஞ்சம் கம்பு கம்பு வச்சு நிற்க வேண்டியதாக இருக்கு, வாயோ குளறது, இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்களே நியாயமா இது, இல்லைம்மா வள்ளி நீ அப்படி நினைக்காத, நீ சின்ன பொண்ணாக இருக்கலாம், நான் வயசானவனாக இருக்கலாம், ஆனால் சக்தி ஜாஸ்தி, என்னோட சக்தி உனக்கு தெரியாது புரியுதா, அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்போ தான் தெரியும், இந்த கல்யாண கச்சேரியெலாம் பேசாதீங்கோ, என்ன அதெல்லாம் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், உங்கள் நத்து அதாவது பகவானை வேண்டிக்கிற வயசு வந்துடுத்தும், இந்த வயசுலயும் உங்களுக்கு அறிவு வரலன்னா இவ்வளவு வயசாயும் பகவான நினைச்சிட்டு இருக்கணும், பகவான் இதோ அம்பாள் இறங்கி வரா, அப்படி இறங்கி வரும்போது அந்த அம்பாளை பார்க்காம இப்படி ஒரு ஒரு நினைப்பா, ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஒரு நினைப்பு வருமா உங்களுக்கு, இப்படி வந்திருக்கே உங்களுக்கு விபரீத ஆசை வந்திருக்கே அப்படின்னு சொல்லி வள்ளி சொல்றா. சொன்னாக்க அவர் பாக்குறாரு, ஏடா என்ன இது, என்ன பண்ணாலும் இவ வந்து நம்மள ஏதோ ஒன்று போட்டு 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 பண்ணிப்படுறாளேன்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறதான், ஆஹா அப்போதான் அவருக்கு தோணித்தான், ஏன்னா அவள் அப்பா சொல்லியிருந்தாரான், பரமேஸ்வரன் என்ன சொல்லியிருக்காரான், என் ஒரு வரன் கொடுத்துருக்கேன், எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் விநாயகரை வேண்டிக்காம செய்யக்கூடாது, அவர் இல்லாமல் அவர் துணை இல்லாமல் அவர் தான் முதல்ல நல்லா சுக்லாம் பரதரம் விஷ்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு இல்லையோ, அவருக்கு அவரை ஆரம்பிக்காமல் எந்த வேலையை தொடங்கினாலும் வேணா, அவர் திருபுரம் எரிச்சாரோ இல்லையோ, அச்சிவன் அறதுன்னு சொல்கிறாரு அந்த இதில் வர, அந்த சிவனுடைய ரதத்தை ஒடிஞ்சு ஒடிஞ்சு போயிட்டான், அந்த திருப்புறத்தை எரிக்கும் போதே சிவபெருமான் இருக்கும்போது ஒடிஞ்சு போயிச்சான், ஒடிஞ்சு போன உடனே சிவபெருமான் நினைச்சிடா என்னடா இது, இந்த திருப்புறத்தை எரிக்கிறதுக்கு நம்ம வாயு தேவனை வச்சு சாரதியா வச்சுன்னு போயின்னு இருக்க, பிரம்மாவை வச்சுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டாரான், அப்போதான் அவருக்கே ஞாபகம் வருது, ஓஹோ நம்ம விநாயகரை விட்டோம், விநாயகரை வேண்டின்னு தானே வரணும் முதல்ல, அந்த விநாயகரை விட்டதுனால வந்த வழிதான் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கோம் நம்ம அப்படின்னு விநாயகர் திருப்பி வேண்டு. அப்ப நம்ம அப்பாவே வேண்டின் இருக்க, விநாயகரை வேண்டிக்காம நம்ம வந்த வரக்கூடாது, அதனாலதான் நம்ம வந்துருத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் என்ன பண்ணா, முதல்ல விநாயகர் பெருமானை வேண்டினாராம் இந்த தாத்தா. அப்படி வேண்டிட்டு, அப்பா விநாயகா நீதான் அருள் புரியணும், இந்த வள்ளியை என்னோட சேர்த்து வைக்கணும் நீதான் அப்படின்னு. உடனே அப்படி வள்ளி கூட பேச்சு கொடுக்குற, பேச்சு கொடுக்குற, அம்மா இந்த தனியா இருக்கிய எவ்வளவோ பெரிய காட்டுல உனக்கு பயமா இல்லையா அப்படின்னா. எனக்கு என்ன பயம், அப்பயே சொன்னேன்னே தான், பயந்த தனி வழிக்கு துணை இருக்கார் பகவான் இருக்கார். வடிவேலும் செங்கோடும் மயூரமும் மேலும் பகவான் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை, எனக்கு எந்த பயமும் கிடையாது. சிங்கம் புலியெல்லாம் வந்துருத்துனா என்ன பண்ணுவேன் நீ, நான் அதெல்லாம் எனக்கு பயம் கிடையாது. சிங்கம் புலியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஒரு ஒரு பயம் கிடையாது எனக்கு அப்படின்னா. அப்படி யோசிச்சா இப்ப யானை அண்ணா அப்படி யோசிச்சாலாம், ஆமா அந்த யானைக்கு மாத்திரம் கொஞ்சம் பயம் உண்டு, யானை மாத்திரம் கொஞ்சம் பயமே தவிர பாக்கி ஒன்றும் பயம் கிடையாது எனக்கு அதெல்லாம் அப்படின்னாராம். அப்படியா, அதான் அப்படின் விநாயகர் பெருமான மனசுல நினைச்சுட்டா பிளிர்ற சத்தம் கேட்கறது யானை, எங்கேயோ பிளிர்ற சத்தம் கேட்கறதேன்னு வள்ளி பாக்குறா. இல்ல இல்ல, நம்ம இப்ப யானையை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரம்ம போல இருக்கு, மனசுல ஏதோ நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் யானையை பத்தி நினைச்சுட்டு இருக்கோம், இப்போ அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் அதனால அப்படின்னு. பக்கத்துல பிளிர்ற மாதிரி இருக்கு, பின்னாடி பார்த்தா யானை வருது. உடனே பாக்குறா அந்த தாத்தாவை, இந்த தாத்தா ஏதோ ஒரு மோசக்கார தாத்தா, நீ ஏதோ விஷமம் பண்ற, நீ ஏதோ ஒரு கண்ட்ரோல்ல வச்சுதான் அந்த யானையை அனுப்பிடுங்க, இங்க யானை வரதுக்கு சான்ஸே கிடையாது, இங்க நானும் தான் எத்தனை நாளா இருந்துட்டு இருக்கேன், யானையெல்லாம் வந்தது கிடையாது, சோ நீ தான் ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தெரியுது. அப்படின்னு அந்த தாத்தாட்ட வந்து, தாத்தா அந்த யானையை கண்டா எனக்கு பயம், உண்மையா ஒத்துக்கிறேன் யானையை கண்டா பயம், கொஞ்சம் அந்த யானையை விரட்டிட்டேங்கோ எனக்கு வந்து இதுவா இருக்கும், நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்கோ யானையை விரட்டிடுவோம். அப்படியா, எனக்கு நானாமா கூட்டிட்டு வந்தேன், நான் வயசானும் எங்கேயோ குமரி தீர்க்கத்துக்கு போக வேண்டியும், உன்னை பார்த்துக்க சொல்லிட்டா உங்க அப்போ, அதுக்காக நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், உங்க கூட நீ படாத பாடு என்ன படுத்துற, என்னத்தையோ துங்க சொல்ற, தள்ளி விட்டுட்டேன் இந்த குளத்துல வேற தள்ளி விட்டுட்டேன், தண்ணியை வேற கொடுக்க மாட்டேன்னா எங்கேயோ இழுத்து வச்சுன்னு வரேன், இப்ப யானையை வந்து உடனே யானையை காப்பாத்துங்கிறே, அந்த வயசான காலத்துல நான் யானையை காப்பாத்துற சக்தியா இது, எவ்வளவு பெரிய யானையா இருக்கு அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த யானையை பத்தி சொல்ற பாரு, பின்னாடி திரும்பி பாரு எவ்வளவு பெரிய யானை பாருன்னா, அது பெரிய காட்டையான பெரிய யானையா இருக்கிறது பிளர்றது, இவளை பார்த்து பிள்ளைனா உங்கேயும் ஓடி வரா, ஐயோ யானையை காப்பாத்துவா, சரி காப்பாத்துறேன் காப்பாத்துறோம், நீ வந்துட்டு இல்லையா, நான் வயசானவோ நீ பாவம் சின்ன பொண்ணு, உனக்கு சக்தி இருக்கு அதுதான் ஒத்துக்கிறேன், நான் காப்பாத்துறேன், ஆனா ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணா யானை போயிடும் அப்படின்னு. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், எங்கேயோ காட்டுல யானை வருது அதுக்காக உன்னை, இப்ப நீ என் நான் இப்ப என்ன டிபெண்ட் ஆயிட்டே, நீ நான் தான் உன்னை காப்பாத்தியா, இங்க ஒத்துப்பாரு, இங்க ஒரு பய கிடையாது, நான் தான் எனக்கு தெரியும் யானை எப்படி விரட்டணும்னு தெரியும், நீ ஒத்துண்டேனா உண்டு அப்படின்ற. உடனே அவன் என்ன பண்றா, இது எரடா இது, இந்த யானையை பார்த்தா பிளிர்றது பயங்கரமா வேகமா வந்துட்டு இருக்கு, பயந்து நடுங்கிட்டு அங்கேருந்து வந்து என்ன பண்றான்னா, சரி சரி தாத்தா உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அப்படியா சத்தியமா கல்யாணம் பண்ணிப்பியா, சரி அப்படியே மனசால அப்படி நினைக்கிறேன், அண்ணா நீங்க போயிடாதீங்கோ, இங்கே எங்கேயாவது இருங்கோ, இவளை நம்ப முடியாது, இவளை இவ வந்து சாதாரண இதுக்காரி கிடையாது, அவளை நம்ப முடியாது, இவ இப்படி திரும்பினாலும் திரும்போ, அதனால நீங்க போற மாதிரி போயிட்டு அங்க இடத்துல ஒரு ஓரமா இருங்கோ அப்படின்னு. உடனே இந்த கேழவர் ரெண்டு மணி நேரம் யானையை பார்த்து போ போ அப்படின்ற வாட்டுக்கு திரும்பி இப்படி போகுது, திரும்பி சொன்னேன் பத்தியா, சோ திரும்பி போயிட்டு பத்தியா, யானை போயிட்டு பத்தியா, இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நல்ல ஆசை உங்களுக்கு, யானையை விரட்டிட்டதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டுருவேனா, யாருக்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றேன், எனக்கு அந்த தாத்தா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் முருகப்பெருமானுக்காகவே பிறந்தவன், முருகப்பெருமானைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுதான் நான் வேண்டிட்டு இருக்கேன், அதுல தான் இருந்துட்டு இருக்கேன், பரி இந்த இந்த கதையில என்கிட்ட அடிக்க சத்தியம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஏதோ ஆபத்துக்கு வர சத்தியம், அதெல்லாம் ஒரு சத்தியமா அப்படின்றோம், ஏதோ ஆபத்து வந்துன்னா அவன் சத்தியம் பண்றான், அதெல்லாம் உடனே எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ண, அதை சத்தியம்னு ஏற்றுக்க முடியுமா நீங்க, அதெல்லாம் முடியாது, சத்தியம் பண்ணியிருக்கேன் வள்ளி, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாத்தா அப்படின்னே முடியாதுன்னு உடனே திரும்பி யானை வருது, திரும்பி அங்கேருந்து வந்த உடனே பாக்குறவர் யானை யாருன்னா, மா விநாயகர் பெருமான் இருக்காரு, அவர் ஒரு குரு, குரு நம்ம சொன்னோம் இல்லையா, குருவோடைய கடாட்சமும் இருக்கணும், பகவான்கிட்ட குரு கொண்டு விடுவார், அப்புறம் பகவானும் குருவும் ஒன்னா தெரியுற இல்லையா, அப்படி அங்கேருந்து யானை அங்கேருந்து விரட்டுறது, இவளை விரட்டினா இவள் என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படி தொட்டு அப்படி முட்டு முட்டு முட்டுறதாம் யானை, முட்டி முட்டி இந்த கழவர் மேல போய் தள்ளி விடுது, தள்ளினா கழவரை போய் கட்டிக்கிறா வள்ளி, கழவர் மேல போய் ஏன்னா பெரிய யானை வந்து முட்டுறது, கழவர் மேல கட்டினா அவர் கிழவர் கிழவர் மேல பட்ட உடனே கை பட்டு அவர் வந்து அப்படி தூக்கின உடனே அப்படி பாக்குறா, பார்த்தா ஆறுமுகம், ஆறுமுகம் படைத்த அறுமுகனாய், 12 தோல் 12 கைகள், அப்படியே பன்னிரண்டு கண்கள் அப்படி பார்க்கறா, அப்படியே பார்க்கறா. ஆறு தடந்தோல் வாழ்கன்னு சொல்றோமோ இல்லையோ, அறுமுகம் வாழ்க வெப்பைன்னு அந்த மாதிரி அப்படியே வந்து காட்சி தர முருகப்பெருமான் மயூரமும் அந்த மயில் சேவல் வேல் கொடியோடு அப்படியே காட்சி தர பார்க்குற முருக அப்படியே வள்ளி அழறா, அப்பாம்மா இவ்வளவு நாள் நான் தபசு இருந்தேனே, இப்படியெல்லாம் வந்து என்னை ஏமாத்திருக்கேளே, இப்படியெல்லாம் வந்து என்னை ஏமாத்தணுமா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உடனே அவருக்கு அப்ரோச் ஞானத்தை கொடுக்குற முருகப்பெருமான். அந்த ஞானம் பெற்றுத்த பரத்தை இப்போ சொல்கிறாங்க இல்லையோ, அந்த பரம் பரத்தில் இருக்கிற ஞானம் வந்து கொடுத்துன்னா பொருளில் இருக்கிற ஞானங்கள்லாம் போயிடும். அப்புறமும் வந்து முருகப்பெருமான் சொல்கிறேன்னா, நீ போ உன்னை தேடிட்டு வருவோம் நம்பிராஜன், நீ வீட்டுக்கு போ, நான் வந்து உன்னை ஆட்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் மறைஞ்சு போயிடுறேன். உடனே நம்பிராஜன் அங்கேருந்து வரான். நம்பிராஜன் வந்து பொண்ணு ஆயிடுச்சுன்னு போனால் ஆட்சி தெரியும், பொண்ணத்தை காவல் பார்க்கறதெல்லாம் முடிஞ்சுடுத்து, அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே அழிச்சுட்டு போகிறான். அழிச்சுட்டு போனால் இவளுக்கு எதுலேயுமே பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம்ன்றாலும் இல்லையோ, பரத்தில் மறைந்தது பார்முதல் மரத்தை மறைத்தது மாமத யானைன்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி என்ன ஆகுது, இவளுக்கு எங்கே பார்த்தாலும் பரத்தை பார்த்தாச்சு, முருகப்பெருமானுடைய தரிசனம் கிடச்சிருத்தோம். இனிமேல் எந்த பொருள்மேலையும் அவளுக்கு ஆசை இல்லை, எந்த பொருளும் அவளை ஒன்றும் பண்ண முடியல. முருகா 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 முருகான்னு சாப்பிடும்போதும் முருகா, தூங்கும்போதும் முருகா 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 முருகா, அப்படி எங்கே எங்கே இருக்கு, என்னவோ என்னவோ ஆயிடுத்து. அந்த தினப்பொண்ணத்தை போய் காவல் காக்க வச்சுட்டோமே, தெரியாம வச்சுட்டோமே, இந்த மாதிரி என்னவோ ஆயிடுத்துன்னு சொல்லி டாக்டர் இருக்கிற வைத்தியர்கள்லாம் வரவழைக்கிறான் நம்பிராஜன். அவளுக்கு என்னவோ பிடிச்சிடுத்து போல இருக்கு, இல்லை இல்லை பித்தம் ஜாஸ்தி இருக்கு அதனாலதான் ஒருத்தன் சொன்னானா, மாந்திரிகனை வரவழைக்கிறானா, ஏதோ முனி முனீஸ்வரன் பிடிச்சிடுத்து அப்படிங்கிறானா. ஆமா அது மாதிரி ஒத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கா, இவனுக்கு ஏதோ வந்துருத்து வந்துருத்துங்கிறா. ஏன்னா இவன் முருகா 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 முருகான்னு அப்படியே இருக்கா. நம்பி ராஜன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துட்டு இருக்கானா. அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு நாள் ராத்திரி அங்கேருந்து வந்து ஒரு தோழி மாதிரி வந்து முருகன் வந்து அவளை அழிச்சுட்டு போகிறான், தோழியை விட்டு அழிச்சுட்டு போகிறான். அழிச்சுட்டு போய் பக்கத்து வனத்தில் வச்சுண்டு மடியில் வச்சுண்டு முருகன் வந்து வள்ளிக்கு பிரணவோபதேசம் பண்ணுறான். பிரணவ உபதேசம் தான் வள்ளி கல்யாணமே முழுக்க. பிரணவோபதேசம் பண்ணி அங்கேருந்து வச்சுட்டுருக்கானா. வச்சிருந்தவுடனே அங்கேருந்து நம்பிராஜன் பார்க்குறான், ராத்திரி வேளையில் பொண்ணை காணுமேன்னு பொண்ணை காணுமேன்னு தேடி கீடி எல்லா இடத்துலையும் தேடி ஏடி பார்க்குறான். தேடி பார்த்துட்டும் அங்கேருந்து வந்து பார்த்தா முருகனோட இருக்க இல்லையா, முருகன் அவனுக்கு தெரியல நம்பிராஜனுக்கு. அதனால என்ன பண்ணானா, எல்லாரும் சேர்ந்து வில்லு விடுறா, வேடுவர்கள் தானே, வில்லால் அம்பால் அடித்த உடனே என்னாருது அதெல்லாம் அப்படியே வேலி மாதிரி ஆயிடுறது. வேலி மாதிரி ஆனவுடனே அங்கேருந்து தன்னுடைய சேவல் இருக்கு இல்லையா, அது அப்படி இப்படி பார்க்குறாராம். சேவல் கூவுறது, அந்த சேவல் வந்து அப்படி அப்படி கத்துறதுல அத்தனை பேரும் இறந்து கீழே விழுந்துட்டாளா. நம்பிராஜன் அம்மாவும் அந்த வேடூர் கூட்டமே விழுந்துருத்தோம். கூட்டம் விழுந்த உடனே அங்கேருந்து வள்ளியை இப்போ அவளுக்கு ஞானம் வந்துருத்தோம் இல்லையா, அவளை அவளை தொட்டு இப்படி தூக்கி எடுத்துட்ட உடனே அவளுக்கு வந்து மகாவிஷ்ணுவோட புதல்வியே ஆயிட்டா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டா. ஆனாலும் தன்னுடைய அப்பா இல்லையா, அந்த நம்பிராஜன் யாரு, நம்பிரா வேடூர்கள்லாம் அவளுடைய அப்பா அவளுடைய உறவினர்கள் தானே இருக்கா. எல்லாரும் விழுந்த உடனே அவளுக்கு அவன் நாரத சுவாமி வந்து சொன்னேனா, நீங்க பண்ணிவிட்டேலே இப்படி பண்ணிவிட்டேலே அம்மாவுக்கு வருத்தமா இருக்கே, அதனாலன்னு அவளையே விட்டு எழுப்பு சொல்லு, அவளுக்கு தான் இப்ப சக்தி இருக்கே, அவ சாதாரண வேடுவு பெண்ணு இல்லை, ஏதோ ஒரு வள்ளி ஒரு வேடுவு பெண் அப்படின்னு அர்த்தம் இல்லை இல்லையா, எழுப்பு சொல்லு அப்படிங்கிறாராம். எழுப்பினவுடனே அப்பான்னு கூப்பிடுறாளா, நம்பிராஜனோட சேர்ந்து எல்லாரும் எழுந்துட்டுறாங்க. எழுந்துட்டவுடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்பா நம்பிராஜன் சொன்னானா, நீ என்ன நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன எங்ககிட்ட இருந்து அப்படியே அழிச்சுன்னு போக முடியாது வள்ளிய, நீ வந்து எங்களுடைய மெத்தடு படி, எங்க நாங்க வேடுவர்கள் இல்லையா, எங்க இதுல குலத்து படித்தான் கல்யாணம் நடக்கணும், எங்களுடைய இதுக்கு நீ வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே முருகன் இறங்கி நம்பிராஜன் எப்படி வேடுவர் குலத்துல எப்படி கல்யாணம் பண்ணிப்பாளோ, இதுல வந்து எத்தனை பன்னீர் கைகள்ல வள்ளலா இருக்கிற முருகப்பெருமான் நம்பிராஜன் வந்து கொடுக்குறான் பொண்ண, அதை வாங்கிக்கிறான். வாங்குறது கன்னியாதானம் வந்து அவன் பண்றான் நம்பிராஜன், ஒரு வேடுவன் அவன்கிட்டேந்து வள்ளியை வாங்கி வலதுபுறத்துல வச்சுட்டு இருக்கிறான். அப்படி வள்ளி கல்யாணம் நடக்கிறது, அங்கே நாரதர் தான் புரோகிதர், நாரதர் புரோகிதராக இருந்து வள்ளி கல்யாணம் நடக்கிறது நடந்து நேராக திருப்பரங்குன்றத்துக்கு திருப்பியும் போயிறார். அங்கே இருக்காளோயோ தேவயானை வந்து தன்னுடைய தங்கையை அப்படியே கூப்பிடுறா வள்ளி. ஸோ வள்ளி தெய்வ சேனாபதியோட வள்ளி தெய்வ சேனையை வந்து தன்னுடைய பக்கத்தில் வலப்புறப்புத்தையும் இடப்புறத்துலையுமா வள்ளி தெய்வ சேனையா ஒரு ஞானத்தோட மூணு, அதாவது இந்த கந்த புராணத்தில் என்ன அப்படின்னா, இந்த கந்த புராணத்தில் வள்ளி கல்யாணத்தை கேட்குறவா இருக்காளே, இகத்திலையும் சரி பரத்திலையும் சரி முக்தி நலத்திலையும் சரி மூணு இடத்துலையும் அவர்களுக்கு வந்து நல்லது கிடைக்கிறது. இங்க இகத்திலையும் சரி இந்த இடத்துலையும் நம்ம இப்ப வாழற, ஏன்னா கந்த புராணத்தை கேட்கிறோம், பயத்தை முதல்ல பயம் வியாதி நிவாரணம், வியாதிகள் போகும், இதுக்கெல்லாம் பலன் அதெல்லாம் சொல்லியிருக்கு, நூல் பலன்லாம் சொல்லியிருக்கு. எப்படி எப்படி ஒரு ஒரு யுகத்திலேயே இந்திரனா இருப்போம்னு சொல்லியிருக்கு. இந்த இந்த இதை வள்ளி கல்யாணத்தை சொன்னவாளும் சரி கேட்டவாளும் சரி, யுகத்திலேயே ஒரு இந்திரனா வாழறான்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு 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 பவர்ஃபுல் லீடர்ஷிப்போட இருக்கிற ஒரு குவாலிட்டி கிடைக்குமா வள்ளி கல்யாணத்தை கேட்டாக்க? வியாதிகள் நீங்குமா வள்ளி கல்யாணத்தை கேட்டாக்க? கந்த புராணம் இருக்கே பழைய புராணம், அதுல அதுல எல்லாம் இருக்காது, எதுவுமே கிடையாது, கந்த ஸ்காந்தத்துல இல்லாததே கிடையாது, எல்லாம் இருக்கு. வேதாந்தம் இருக்கு, சித்தாந்தம் இருக்கு, எல்லாம் இருக்கு கந்த புராணத்தில். கந்த புராணத்தை கேட்டா இன்னொரு புராணம் தேவை கிடையாது, ஏன்னா அதுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்கு. க்ஷேத்திர மகாத்மியம் அடங்கியிருக்கு, முன்னாடியே சொன்னது போல க்ஷேத்திர மகாத்மியம் இருக்கு, எல்லாம் இருக்கு அந்த கந்த புராணத்தில். இப்படி முருகனுடைய கல்யாணத்தை கேட்டோம்னு வச்சுக்கோங்களோ, முருகன் வள்ளி தேவி யானையோட காட்சி கொடுக்குற அந்த ஒரு இதை நம்ம காட்சியை இன்னைக்கு வந்து இங்க நம்ம எல்லாரும் யாரும் கேட்கறவாலும் சரி அதை சொல்றவாலும் சரி எங்கேயுமே சரி அப்படியே நம்ம நம்மளா மனசுல பாவிச்சுட்டு அந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வை சேனாபதியோடு நம்ம காட்சி கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோங்கோ, நினைச்சுக்கோங்கோ இல்லை கண்டிப்பா வருவேறவர் நிச்சயமா. அப்படி அப்படி நினைச்சிருந்தா நேரம் தரிசனம் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு. நம்ம தான் வந்து நம்ம அதுக்கு பக்குவப்பட்டுக்கணும், அவர் காட்சி தரத நம்ம பார்க்கணும், கண்ணால பார்க்கக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கணும்னு பகவானை வேண்டிக்கணும். நம்ம தான் இப்படி கந்தர் வந்து இப்படி வள்ளி கல்யாணம், முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவசேனையோட சேர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு திருத்தணிக்கு போறான், திருத்தணியில காட்சி கொடுக்கறான். ரெண்டு பேரோடையும் சேர்ந்து திருப்பரங்குன்றத்துல வந்து தேவசேனாவும் நாரதரும் தான் இருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா. இங்க இவ ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சி கொடுக்கறா. அதனால இந்த கந்த புராணத்தை கேட்கறவாளும் சரி சொல்றவாளும் சரி எல்லாம் இம்மையிலும் சரி பரத்திலையும் சரி முக்தி நலத்திலையும் சரி மூணு இடத்துலையும் நமக்கு வந்து நல்லது வந்து சேரும். மூணு இடத்தையும் முருகன் வந்து பக்கத்திலேயே இருப்பான். முருகன் வந்து வள்ளி தேவி யானையோட நம்ம பக்கத்திலேயே எப்பொழுதும் இருக்கும். ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க வெப்பை, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனி. ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. ஜானகி காந்த ஸ்மரணம். ரோஹரா 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 ரோஹரா.